நான்முகன் முதலா வானவர் தொழுதியல ஈரடியாலே மூவுலகு அலந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போத்திசை கதிர்முடி திருநெடுமால் அன்று. வரலாற்றை தொடங்குகிறார். நீங்க அந்த அதாவது மணிவாசக பெருமான் இறைவர் எவ்வளவு மிகப்பெரியவர், நாம் வணங்குகின்ற பெருமான் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை இந்த பகுதியில் ரொம்ப அழகா காட்டுகிறார். இந்த சொல் அமைப்பையே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நான்முகன் முதலா அதாவது பிரம்மதேவன் முதலாக, வானவர் வானவன் சொல்லும் பொழுது நம்ம தேவாதி தேவர்கள் சொல்லப்படுகிற இந்திரன், எந்திசை காவலர்கள், இன்னும் இருக்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அனைவரும் வானவர் என்ற ஒரு சொல்ல அடங்கும். அப்ப பிரமதேவன் முதலாக வானவர்கள் இன்னும் அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லோரும் இவங்க எல்லாம் வணங்கக்கூடிய அளவுக்கு சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமால் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர். அதான் சொல்கிறார், நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூ உலகு அலந்து. திருமாலை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு புராணம் உண்டு, எல்லோருக்கும் அறிந்திருப்பீங்க. அவர் வாமன அவதாரம் என்று ஒரு அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரத்தால என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, அவரு மாவலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசனிடத்து சென்று இவர் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்துல போய் நின்று எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று வேண்டினார். அவரும் 3 அடி நிலம் கொடுத்தேன் என்று கொடுக்கிறார். அப்படி கொடுத்த காரணத்துக்கு பிறகு என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, தன்னுடைய உண்மை வடிவத்துல அதாவது விஸ்வரூபம் அப்படிங்கிற வடிவம் எடுத்து 2 அடியில உலகத்தை அளந்துட்டார். 3வது அடி நிலம் கொடுக்கறேன்னு சொன்னையே, இப்ப 3வது அடியே நான் எங்க கொடுக்கறேன்னு கேட்க, அப்பதான் மாவலி என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல சிறந்த சிவனடியார் அவர் அவருடைய அவர் திறமனை தன் தலையை கொடுத்தார். தன்னுடைய தலையே அவருக்கு 3வது அடியாக கொடுத்தார். தூக்கி காலில் வைத்தவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, அப்படியே அவரை மண்ணுக்குள் அழுத்தினார் என்பது வரலாறு. ஒரு சிவனடியாரை கொல்லுதல் பாவத்துக்குரியது. அப்ப இதுக்குரிய துன்பத்தை அந்த உயிர் அனுபவித்தாகணும். அந்த துன்பம் நீக்கத்துக்கு பிறகு இறைவனால் அருளப்பட்ட நிலையில நின்று வழிபாடு செய்த தலம் தான் மாணிக்குழி அப்படிங்கிற தலம். நீங்க கடலூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா திருமாணிக்குழி அது ஒரு தலம் உண்டு. அந்த தலத்துலதான் இந்த செய்தியானது நடைபெற்றதாக சொல்லப்பட்டு இந்த துன்பம் நீங்குவதற்கு வழிபாடு செய்த தலம் திரு மாணிக்குழி என்பது. அதனால மாவலி சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற 3 உலகத்தையும் ஆண்ட அவரிடத்துல இவர் சென்று வேண்டினார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாவலி யார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு உண்டு. திருமறைக்காட்டு திருத்தலத்துல தீபம் எரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு எலி எண்ணெய் குடிப்பதற்காக சென்றது. அப்படி எண்ணெய் குடிக்க சென்ற அந்த எலி தன்னை அறியாது அந்த விளக்கினுடைய திரியை தூண்டிவிட்ட காரணத்தினால் 3 உலகத்தையும் ஆட்சி செய்கின்ற பேற்றினை இறைவன் அவருக்கு வழங்கினார். ஆனால் அந்த எலிதான் மாவலியாக பிறந்தது என்பது வரலாறு. அப்ப எலியாக இருந்த ஒன்று இறைவன் அருளால் விளக்கினை தூண்ட அறியாது தூண்ட அந்த ஒரு செயலுக்கு மாவலி என்கின்ற அரசராக பிறக்கக்கூடிய பேறு பெற்ற நிலையில் அந்த மாவலி பல்வேறு அறங்களை செய்து கொண்டு வரும் பொழுது திருமால் வாமன அவதாரமாக எடுத்துக்கொண்டு சென்று 3 அடி அப்படிங்கிற நிலம் பெற்று 2 அடியில் உலகத்தை அளந்து 3வது அடியை எங்கே வைப்பது என்று சொல்ல தன் தலையை கொடுக்க தலையை அழுத்தி மண்ணில் அழுத்தினார் என்பது வரலாறு. எனவே அந்த செய்தி சொல்கிறார், நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூ உலகு அளந்து. 3 உலகத்து 2 அடியில் அளந்துட்டாரா, 3 உலகு அளந்து. அதுக்கப்புறம் இவர் யார், நாத்திசை முனிவரும் 4 திசையில் இருக்கக்கூடிய முனிவர்களும் நாத்திசை முனிவரும் 5 புலன் மலர. ஆக அந்த முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறைவனுடைய அதாவது திருமாலை வணங்கி மகிழக்கூடிய நிலை. நான்முகன் முதலாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு திருமாலை வணங்கி மகிழக்கூடிய நிலை குறிப்பிடுகிறார். எனவே 5 புலன் மலர அவர்கள் 5 புலனும் மலரும் வண்ணமாக வணங்குகிறார்கள். யாரை வணங்குகிறார்கள் அப்படின்னு கேட்டால் திருமாலை வணங்குகிறார்கள். எனவே திருமாலுடைய வணக்கத்துக்கு உட்பட்டவர்களாக சொல்லணும்னா பிரமனை சொல்லலாம், தேவோலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை சொல்லலாம், ஏனைய வானவர்கள். எனவே இவர்களெல்லாம் தொழுகின்ற பெருமைக்குரியவர் திருமால். இதுதான் இவர் காட்டுகின்ற நிலை. இப்ப நம்ம ஒருத்தர் காட்டணும் அவர் எப்படிப்பட்டவர், இவ்வளவு ரொம்ப பெரியவருங்க இவர் அப்படின்னு ஒரு ஒரு ஊருக்கே இவர்தாங்க மிகப்பெரியவர் அப்படின்னு அவரை காட்டிட்டு, அந்த மிகப்பெரியவராக கருதப்படுபவர் இங்க சிவபெருமான்கிட்ட வரும்போது எவ்வளவு மிகச்சிறியவராக இருக்கிறார் காட்டுறார். இதுதான் அந்த பாடலுடைய பாங்கு. அது சொல்றார், நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூவுலகு அளந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய் கதிர் முடி திரு நெடுமா. ஆக இது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது நெடியோனாகிய திருமால் முனிவர்களாலும் பிரமனாலும் தேவர்கள் முதலானவர்களாலும் தொழப்படுகின்ற பெருமைக்குரிய திருமால். இதான் இவ்வளவு சொல்லப்பட்ட செய். அப்படி திருமால் அன்று முன்னொரு காலத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டா, அடி முடி அறியும் ஆதரவு அதனில் திருவடியை காணுதல் அப்படிங்கிற ஒன்றும் திருமுடியை காணுதல் என்கிற ஒரு நிலையிலும் நடந்த ஒரு நிகழ்வு. எனவே அடிமுடி காணுகிற நிலையில் நாட்டிசை முனிவுகளால் தொழப்படுகின்ற மால் அடி காண்பதற்காக போனார். அப்படி போனாரே அப்படி போனவர் பார்த்தாரா அப்படின்னு சொல்ல வர்றார். அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து ஏழ்தலம் உருவ. கீழே ஒரு பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு கீழே போறார். எவ்வளவு கீழே போக முடியும், ஏழு உலகம் வரை போலாம். ஏழாவது உலகம்னா பாதாளம் அப்படின்னு பேருங்க. இறைவன் திருவடி பாதாள உலகத்தையும் கடந்திருப்பது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத மலர் என்பது திருவெம்பாவையில மணிவாசருடைய வாக்கு. இறைவன் நம்ம சைவ சித்தாந்தத்துல இறைவனை என்ன சொல்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ வியாபகம் உடையவன் அப்படின்னு சொல்வது. அந்த சொல்லுக்கு உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கக்கூடிய இறைவன். இதான் இறைவனுக்குரிய இலக்கணம். நாம என்ன பொருளையெல்லாம் காண்கிறோமோ அந்த பொருளுக்குள்ளாம் இருக்கிறான். ஆனா அந்த பொருளுக்குள் மட்டும் இருப்பவன் அந்த பொருளை கடந்தும் இருப்பவன். இதாங்க இறைவனுக்குரிய இலக்கணம். ஏனைய கடவுளர் எல்லாமே ஒரு நிலைக்குள்ள அடங்கி இருப்பார். சொல்லப்போனா சைவ சித்தாந்தத்தின் சொல்லணும்னா 36 தத்துவத்துக்குள்ள, அதுவும் குறிப்பா 31 தத்துவத்துக்குள்ள எல்லா உலகத்தையும் அடைக்கிடலாம். இன்னும் விரிவா சொன்னா 31 தத்துவம், 224 புவனம். இந்த 224 புவனங்களுக்குள்ள அதுக்குரிய உயிர்களுக்குரிய இடம் எது, யார் யார் எந்தெந்த உலகத்துல இருப்பாங்க, யார் யாருக்குரிய இடம் எது, இதெல்லாம் 224 புவனங்களுக்குள்ள அடக்கி விட அவங்களுக்கு இடம் அவ்வளவுதான். ஆனா நம்முடைய நாம் தொழுகிற இறைவனுக்கு இவையெல்லாம் இடமல்ல, இவையெல்லாம் கடந்திருப்பவர். இதான் நமக்குரிய பெருமானுக்குரிய இலக்கணம். அதனால அதுக்கு சர்வ வியாபகம் அப்படின்னு பேர். வியாபகம் என்ற சொல்லுக்கு உள்ளும் புறமும் இருக்கின்ற வியாபகம். உள்ளும் இருப்பாரு, வெளியும் இருப்பார், ரெண்டும் கடந்து நிற்பார். ஒரு எல்லைக்கு அகப்படுபவன் அல்ல, எல்லைக்கு உட்படுபவன் அல்ல. அவர் எல்லைக்கு உட்படுது நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக, நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக. இப்ப நம்ம போய் கோயில்ல பார்க்கிறோம் திருநனாவுடையார் அப்படின்னு வடிவத்துல பார்க்கிறோம்னு சொன்னா நமக்காக இறங்கி வந்த கோலம் தானே ஒழிய அதுவே அவனுடைய கோலம் அல்ல, அதையும் கலந்தது அவன். இது நீங்க பக்தி செலுத்த செலுத்தத்தான், அன்பு முதிர முதிரத்தான் இந்த உண்மை விளங்கும். அது வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், சாமி எங்க இருக்கிறார், கோயில்ல இருக்கிறார் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் கோயில் இருக்கிற சாமி என் நெஞ்சில் இருக்கிறார்னு நினைப்பு வரும். என் நெஞ்சில் இருப்பவர் தான் கோயில் இருக்கிறார் அப்படின்னு வரும். இதாங்க அன்பினுடைய முதிர். முதல்ல சாமி எங்க இருக்கிறாரு, கோயில் இருக்கிறார்னு நினைப்போம். கோயில் இருக்கிறத வந்து வந்து வழிபாடு செய்து பழகி பழகித்தான் கோயிலுக்குள் இருப்பவர் என் நெஞ்சுக்குள் இருக்கிறாருன்னு நினைப்பு வரும். அப்புறமே என்ன நினைப்போம், என் நெஞ்சில் இருப்பவர் தான் கோயில் இருக்கிறார்னு நினைப்பு வரும். இந்த நெஞ்சில் இருப்பவரும் கோயில் இருப்பவரும் ஒன்றுதான் என்று உணர்ந்த பிறகு எங்கும் இருக்கிறார் என்ற நினைப்பு வரும். இது படிநிலைகள்ல தான் உணர முடியும். ஆனா சொல்லும் போது சொல்லுவோம் எல்லாருமே சாமி எங்க இல்லாம இருக்கிறார், எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, யாருக்கும் மறுப்பு இல்லை. ஆனா அந்த இடத்துல ஏற்படுகிற ஒரு உணர்வு, எல்லா இடத்துலயும் வரமாட்டேங்குதே. சங்கமேஸ்வர பெருமாண்ட போய் நேருக்கு நேர் நின்னு பார்க்கறீங்க, அப்ப பார்க்கிற உணர்வும், உங்க வீட்டுல ஒரு படம் வச்சிருக்கிறோம் இறைவனுடைய படம், அந்த படத்துக்கு முன்னாடி நிக்கிற உணர்வும் ஒன்னா இருக்குதா? இருக்க மாட்டேங்குது. இருக்கும் எப்ப தெரியுமா? அங்கு முதிர்கின்ற பொழுது. படமே வேண்டியது இல்ல, நீங்க படமே இல்லைன்னா கூட திருநனாவுடையார் அப்படின்னு நினைக்கும் போதே நெஞ்சு உருகி நிற்கும். எப்ப? அன்பு முதிர்ந்து நிற்கும் போது. அன்பு முதிராத பொழுது எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு வடிவத்தை கண்ணில் பார்த்தா தான் பற்றுக்கோடா நிற்கும். அதுவும் அந்த இடத்துல போய் நின்னாத்தான் இது கோயில்ல நிற்கிறோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும் போதுதான் உருக்கத்தை கொடுக்கும். இப்ப இதே நாம ஒரு குளிக்கக்கூடிய பாத்ரூம் இருக்குதுங்க, குளிச்சுட்டு இருக்கும் போதே பெருமானை நினைக்கலாம், அப்பவே அந்த உணர்வு வரலாம். வராது என்பது இல்லை, ஆனா வரணும்னா அன்பு மீதூர்ந்திருந்தா தான் வரும். அப்ப நம்முடைய நிலைக்கு தக்கவாறுதான் இறைவனை உணர முடியும். அதனால இறைவன் உள் இருப்பவன் அல்ல, வெளியே இருப்பவன் அல்ல, உள்ளும் வெளியும் இருப்பவன் அல்ல. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய புராணத்தை தான் சொல்வார், அந்த மன்றை பத்தி சொல், தில்லை மன்றை சொல்லும் போது அம்பலத்து உள் ஆடுகின்றவரை வெளியே தேடுனாங்க கிடைப்பாரா? வையம் பொலிய மறை சிலம்பு ஆர்ப்ப என்கிற 12 திருமுறை பாட்டு, வீட்டுல போய் பாத்துக்குங்க. வையம் பொலிய மறை சிலம்பு ஆர்ப்ப 5 பேர் அறிவும் கண்களையும் கொள்ள, இந்த பாட்டுக்கு முன்னாடி பாட்டு. அப்ப அப்படி உள்ளே இருக்கிற பெருமான வெளியே தேர்னா கிடைப்பாரா? வெளியே ஆடுவரை போய் உள்ளே போய் தேர்னா கிடைப்பாரா அப்படின்னு அந்த ரெண்டு பொருள் தந்து நிக்காது. ஏன்னா அவர் உள்ளும் இருப்பார், வெளியும் இருப்பவர். இதுதான் இறைவனுக்குரிய இறைமைக்குரிய இலக்கணம். அதுதான் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் தான் இப்ப இங்க என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட இறைவனை காண்பதற்கு இவர் போற. ஆக நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூவுலகு அளந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி போற்றி போற்றின்னு ஒருத்தர் போறார். போற்றிசை கதிர் முடி திரு நெடுமால், அவர் தலையில போட்டுக்கிற மகுடம் இருக்குறீங்களா, கதிர் முடி சுடல் பிரகாசமா நிக்குதுங்க. என்ன பிரகாசம்ங்க அவரு? அதாவது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, திருமால் உடைய உலகம் வேறு, வானவர்கள் இருக்கக்கூடிய உலகம் வேறு, இந்திரலோகம் என்று சொல்லப்படுகிற உலகம் வேறு, அதே சமயத்துல சக்தி பிரம்மதேவன் இருக்கிற உலகம் வேறு, அப்புறம் இவருக்கு ஒரு உலகம் இருக்கு. இந்த மூணு நிலை வச்சுக்குங்க. பெருமாள் அங்க போற, எங்க இந்திரன் இருக்கிற உலகத்துக்கு போற, அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அப்படியே சுடர் தெரியுது, ஆஹா யாரோ வராங்க. அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்க, ஆஹா திருமால் வராருங்க. ஏன் இந்த பிரகாசம் வந்து அந்த தேவ உலகத்தையே ஜொலிக்க செய்கிறது, அப்படி ஒரு பிரகாசம். இவர் இங்க பார்த்து முடிச்சுட்டு திருப்பி மேல பிரம்மன் இருக்கிற உலகத்துக்கு போற, அங்கேயும் அந்த பிரகாசம் இருக்கும். அடுத்து தன்னுடைய உலகமாகிய சொர்க்கம் அங்க போறார், அங்கேயும் அந்த பிரகாசம் இருக்கும். சரி, இப்ப சிவபெருமான பார்க்க வர்ற, அப்ப இந்த பிரகாசம் இருக்குமான்னு கேட்டா ஒரு பிரகாசம் இருக்காது. ஏன் எங்க போச்சு? அங்கேதான் இருக்கும். சிவப்பிரகாசத்துக்கு முன்னாடி இந்த பிரகாசம் பிரகாசிக்காது. இது எங்க இருக்கு தெரியுமா? ஏதோ நான் கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் விண்ணோரு முடியின் மணி தொகை வீறு அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல. இப்ப சூரியன் வராத வரைக்கும் வானத்துல பார்த்தா எத்தனை நட்சத்திரம் தெரியுது, மின்னிக்கிட்டே இருக்கு அத்தனை நட்சத்திரம். ஆகா இத்தனை நட்சத்திரமான சூரியன் வந்த பிறகு நட்சத்திரம்னா எங்க போச்சு? அங்கேயேதான் இருக்குது. ஆனா சூரியனுடைய வெளிச்சத்துல நட்சத்திரம் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியலீங்க. அந்த மாதிரி சிவபெருமானாகிய சூரியன் முன்பு நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்லாம ஆயிருக்கு. இதை சொல்பவர் மணிவார்த்தக பெருமா. அதுபோல கதிர் முடி இதை சுடர் விட்டு கொண்டிருக்கின்ற மகுடத்தை அணிந்திருக்கின்ற திருமால், கதிர் முடி திரு நெடு நெடுமாள்னு அறுப்பங்க பெரிய மா நெடுமாள் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் அடிமுடி தேடிய படலம் என்று சொல்லப்படுவது நம்முடைய லிங்க புராண குறுந்தொகை என்று அப்பர் பெருமான் ஒரு பதிகமே அருளி இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் ஏன் 9வது பாடல் தோறும் திருமாலும் பிரமனும் அங்க சொல்லப்படுவது என்ற செய்தியை சேக்கடா பெருமான் தோருடைய செவியின் பதிகத்துக்கான விளக்கத்தை சொல்கிற இடத்துல அமைத்திருக்கிறார். 8வது பாடல் ராவணனை பற்றிய பாடல் ஞானசம்பந்த தேவாரத்தில், 9வது பாடல் திருமால் பிரமனை பற்றிய பாடல், பத்தாவது பாட்டு சமன்பாட்டுன்னு பேர், பதினொன்றாவது பாட்டுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர். எட்டாவது பாடல ஏன் ராவணனை பாடினார் அப்படின்னு கேட்டா, மண்ணுலகில் வந்து பிறந்தவர்கள் ஏதேனும் பிழை செய்தால் இறைவனை உணர்ந்து அவன் திருவடி வந்து சேர்வார்களானால் அவர்கள் செய்த பிழையெல்லாம் பொறுத்து அவர்களுக்கு அன்பை தருபவன் இறைவன். எனவே மண்ணுலகில் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் தன் கருணை கை கொள்ளும் என காட்ட எட்டாவது பாடல ராவணனை போற்றினார். ஒன்பதாவது பாடல்ல திருமால் பிரமன் இருவரும் தேடிய பொழுது அறிய முடியாதவனாக நின்றான் இறைவன் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதாவது கல்வி என்கிற செருக்கோ செல்வம் என்கின்ற செருக்கோ இறைவனை பெற்றுக் கொடுக்கார். நீங்க என்ன படித்தாலும் இறைவனை உணர முடியாது, எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் இறைவனை உணர முடியாது. இப்ப இறைவனை உணர்வதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டா, அன்பு என்கின்ற ஒன்றால் மட்டும்தான் உணர முடியும், செல்வத்தாலோ கல்வியினாலோ உணர முடியாது. ரெண்டும் அவனை காட்டாது. அப்ப இந்த காட்டாதுனா செல்வ செருக்கும் கல்வி செருக்கும் இறைவனை காட்டாது. இப்ப செல்வமே வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டா, செல்வம் வேண்டும். அந்த செல்வம் நான் அருட்பணி செய்வதற்கு பயன்படுகிற செல்வமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் செல்வத்தினுடைய பங்கு. அதே சமயத்துல கல்வி என்பதும் இறைவனை பற்றி அறிவதற்கு பயன்படணும், ஆனா அந்த கல்வியே இறைவனை காட்டிடார். அந்த கல்வியின் வழியாக அன்பு வயப்பட்டு அன்பு செலுத்த தொடங்கினா இறைவனை அறியலாம். இந்த உண்மையை சொல்வது ஒன்பதாவது பாட்டு. பத்தாவது பாட்டு சமணம் பௌத்தம் போன்ற சமயங்களை சொல்லி அவங்க சொல்லுகிற பொய்யுரைகளை எல்லாம் நம்ப வேண்டாம், ஏமாற வேண்டாம், நீங்க இறைவனை வணங்குங்க அப்படிங்கறதாக சொல்லப்படுவது பத்தாவது பாட்டு. இதுல இங்க சொல்லப்படுகிற ஒன்பதாவது பாடல் அடிமொழி தேடிய வரலாற்றை சொல்லுகிறது. மணிவாசக பெருமான் பின்னாடி சொல்வார், பரம் யாம் பரம் என்பவர் பதைப்பு ஒடுங்க அரணார் அழலுருவாய் அங்கு அளவிறந்து நின்றவா தோநோக்கம் ஆடாமும்பர். ரெண்டு பேருக்கும் ஒரு செருக்கு ஏற்பட்டது. இப்ப படைப்பு தொழிலுக்குரிய பிரமன் பெரியவரா, காத்தலுக்குரியவர் பெரியவரா? நான் காப்பதால் தான் இந்த உலகம் நிலை நிறுத்தப்படுகிறது, இல்ல நான் படைப்பதால தான் இந்த உலகம் நிலை நிறுத்தப்படுகிறது என்று ரெண்டு பேருக்கு செருக்கு ஏற்பட்டது. செருக்க நீக்கம்னு சாமி முடிவு செய்தார். பரம் யாம் பரம் என்பவர் படைப்பு ஒடுங்க. நம்ம வேற வகையில மணிவாசர் வாக்கிலேயே இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒன்று, யார் உயர் பெரியவர்கள், பரம்னா மேலான தானம், இறைவனுக்கு பரம்பொருள் மேலான பொருள் என்று பெயர். பரமம் பரமம் அப்படின்னா மேலான, பர என்ற சொல்லுக்கு மேலான, சிற்பர வியோமமான் திருச்சிற்றம்பலத்துள் அப்படின்னு சொல்லணும்னா பர என்ற சொல்லுக்கு மேலான அப்படின்னு பொருள். அப்ப யார் மேலானவர்கள் என்ற செருக்கு ரெண்டு பேருக்கும் வந்துச்சு. அந்த செருக்கை அடக்கிறதுக்கு சாமி என்ன பண்ணாரு, ஏப்ப அவ்வளவு தூரம் திருமுடியை காண்பவர்கள் யார், நீ நீ அடியை காணப்போ நீ முடியை காணு, யார் காண்கிறீர்களோ அவங்க பெரியாள்னார். ரெண்டு பேருமே பாக்கல. அப்ப என்ன, ரெண்டு பேருமே தங்களுடைய தவறை உணர்ந்தார்கள், அதான் செய்தி. அதனால சொன்னாரு, போற்றிசை கதிர் முடி திரு நெடு மார் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரன் ஏனமாகி. எனவே அடிமுடி தேடிய நிலையில் இவர் என்ன பண்ணாரா, பன்றி வடிவம் எடுத்துக்கிட்டு போனாரலாம். ஏனம் அப்படின்னா பன்றி, கடுமுரன் ஏனமாகி அதாவது வலிமை மிக்க. நீங்க பன்றியை பாத்தீங்கன்னா நாம இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கக்கூடிய பன்றி வேறுங்க, காட்டில் இருக்கக்கூடிய பன்றிகள் வேறு, அது மிக்க வலிமையுடையதாக நிற்கும். கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுல அந்த பன்றி எவ்வளவு தூரம் தென்னன்னாரை எதிர்த்து நின்றது என்பதை நீங்க பார்க்கலாம். வலையை கிழித்து கொண்டு சென்றது, நீண்ட தொலைவு ஓடியது, அவரிடத்துல போர் புரிந்த பொழுது எதிர்த்து நின்றது. அந்த பன்றி இடத்து மற்போர் புரிந்துதான் அந்த பன்றியை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பெரிய புராணத்துல பார்க்கிறோம். அந்த பல் கொண்டு கிழித்து விடுங்க. நம்ம மனிதர்களை அப்படி ஒரு குத்து கிழித்து தூக்குச்சுன்னா அப்படியே நம்முடைய பகுதிகளை பூரா அது கிழித்து இருந்துக்கும். நம்ம காலில் குத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துச்சுன்னா தொட வரைக்கும் அப்படி நேரம் கிழிச்சு விட்டு வந்துக்கும் அதனுடைய கொம்பு. அது பன்றிக்கு வலிமை மிக்க அதனுடைய கொம்பு தான். அதனால சாமி அந்த கொம்பு அணிஞ்சு வச்சுக்கிட்டார். கொம்போடு ஆமை அப்படி படிக்கிறோம் இல்லைங்களா, என்போடு கொம்போடு ஆமை இவை அந்த எண்பு கொம்பு அப்படிங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கொம்பு பன்றியின் கொம்பு, ஏன கொம்பு என்று குறித்திருப்பார். பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதனுடைய வலிமை எதுவோ அதை பறித்து நின்றார் என்பது வரலாறு. எனவே அந்த வகையில பார்த்தீங்கன்னா இவர் கடுமுரண் ஏனமாகி, முரண்பாடு அப்படிங்கிறவங்கள கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து என்று குறிப்பிடுகிறார். இறைவனுடைய திருவடியை அறிய வேண்டும் என்று விரும்பி, எனவே அவ்வாறு அந்த நிலையில் ஏனமாகி முன் கலந்து ஏழ் அந்த உலகம் கீழே இருக்கக்கூடிய உலகம், எனவே கலந்து ஏழு தலம் கீழே போறதுக்கு தலம்னு பேருங்க நீங்க. அதனாலதான் அதல சுதல விதல அப்படின்னு அந்த ஏழு உலகத்தை படிச்சு பார்த்தா தெரியும் தலம்ங்கிற சொல்லு வந்திருக்கு. ஒண்ணுலயும் சரி அதல சுதல விதல அது கடைசியில பாதாளம் அப்படிம்பாங்க, பாதாள அப்படிம்பாங்க. எனவே அந்த ஏழு தளம் ஏழாவது தளம் வரை அவர் கீழே அப்படியே பந்தி வடிவம் எடுத்து போனார். பார்த்துட்டாருன்னா பார்க்கலைங்க. ஏனமாகி முன் கலந்து ஏழு தளம் உருவ இழந்து பின் எய்த்து ஒரே தேடி தேடி போனார். நீங்க நூல்ல பாத்தீங்கன்னா அதலம் எழுதி கூடனா எழுதிக்கலாம். ஏழு உலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதலம் விதலம் சுதலம் நிதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் ஏழு உலகம் மீண்டும் சொல்ற பாத்தீங்க அதலம் விதலம் சுதலம் நிதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம். பாருங்க தலம் அப்படி சொல்ல மட்டும் எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். அந்த தல ஆ போட்டீங்கன்னா அதலம், இரண்டாவது உலகத்து வி போட்டா விதலம், மூணாவதுக்கு சு போட்டா போறோம் சுதலம், நாலாவதுக்கு நீ போட்டா போற நிதலம், நாலு வந்து அடுத்த மூணுலதான் தராதலம் ரசாதலம் மகாதலம். இந்த மகாதலம் தான் பாதாளம் ஏழு உலகம். இந்த ஏழு உலக வரைக்கும் பன்றி வடிவம் எடுத்து போனார் திருவடியை பாக்குறது காண முடியல. எனவே அது சொல்கிறார் முன் கலந்து ஏழு தலம் உருவ இழந்து பின் எய்த்து. மணிவாசர்ல தலம் என்ற சொல்லே பயன்படுத்திருக்கிறார். தலம் என்பது ஏழு தலம் என்பதனால இந்த வரிசையில வைத்து எளிமையா இருக்கனால ஏழு தலம் உருவ இழந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணாமலரடி இணைகள் அங்கதான் வச்சார். இப்ப இவர் போனாரு ஒரு ஏழாவது உலகம் வரைக்கும் போயிட்டாரு, கீழே போய் காண முடியல. பெருமானே 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 பார்க்க முடியலப்பா பார்க்க முடியல பெருமானேன்னு சொன்னாராம். அப்பவாது கிடைச்சா அப்பவும் பார்க்கலீங்க. வழுத்தியும் காணா மலரடி இணைகள் இதாங்க இறைவனுடைய. நம்ம பெருமான் யார்? இப்ப அப்படியே பிரம்மனை காட்டி இந்திரனை காட்டி தேவ உலகத்தையெல்லாம் காட்டி இவங்கெல்லாம் தொலைப்படுகிற திருமால் தெரியுதா பாருங்க. ஏதோ எவ்வளவு பெரிய ஆளு மேல இருந்து கீழ வரைக்கும் பாருங்க. இதே விஸ்வரூப தரிசனம் இவ்வளவு பெரிய அவரு தான் எங்க பெருமானுடைய திருவடியை காண்றதுக்காக பண்டி எழுத்துக்கிட்டு கீழே போனாரு. ஒரு நிலையில போய் அவரால் காண முடியல. சாமி என்னால பார்க்க முடியல, திருவடியை காட்டுங்க பெருமானே திருவடியை காட்டுங்கன்னு வழுத்தினார். அப்ப கூட காண முடியலைங்க சாமிய. வழுத்தியும் அதாவது உண்மைப்பட வழுத்தியும் காணா மலரடி இணைகள். ஆக இவர் போய் காணாத நிலையில எப்படி சொன்னார் சய சய என்று வழுத்துகிறார். எனவே அந்த பெருமானுடைய திருவடியை காண முடியலன்னு சொல்லி ஊழி முதல்வ சய சய சயன வெற்றி நடத்துங்க சய சய போற்றி போற்றி. நம்முடைய இந்த சொல் திருவாசகத்திலையும் உண்டு அப்பர் பெருமான் வாக்கிலையும் உண்டு. ஆ சய சய போற்றி என்றும் ஆரூரா ஆரூரா என்று அலரான் இல்லே என்று அப்பர் சாமி வாக்கிலையும் பார்க்கலாம். அதனால இங்க சய என்பதற்கு வெற்றி அதை வைத்தாங்க ஜெயம் அப்படின்னு வந்துச்சு. கடைசியில் அது ஜெயம் அப்பதான் ஜெயம் ஆகி போச்சு. சயம் என்ற சொல் ஜெயம் என்று நிற்கிறது பார்க்கலாம். ஜெயம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவார். எனவே சய சய போற்றி என்றும் அவ்வாறு சொல்லுகின்ற வகையில சய சய என்று ஊழி முதல்வ சய சய என்று அவ்வாறு வாழ்த்திய நிலையிலும் காண முடியல. ஏன் யாருக்கெல்லாம் தன்முனைப்பு இருக்கிறதோ யாருக்கெல்லாம் இருமாப்பு இருக்கிறதோ அவர்களால் காணப்படுபவன் அல்ல இறைவன். இறைவனை காண்பதற்கு இருமாப்பு இருப்பவர்களால் காண முடியாது. இந்த இருமாப்பு என்னிடத்துல செல்வம் இருக்கிறது, என்னிடத்துல கல்வி இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, நான் பாத்துக்கிறேன் விடு அவர் தானே சிவபெருமான நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னா அப்படி அந்த அறிவு கொண்டு தேடுனா அவன் அகப்படுபவன் அல்லங்க. அறிவு அன்பு மயமாக வேண்டும், அந்த அன்பு கொண்டு தேடுனா கிடைப்பான். இதைத்தான் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்துல வைத்து காட்டியிருப்பார். ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா காட்டியிருப்பார். அம்மையை நீங்க சொன்ன ஆகமத்தை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு பொங்குகிறது உள்ள உன்னை பூசிக்க வேண்டும் என்று. அப்படியா மகிழ்ச்சி. நீ சென்று கம்பைமா நதி கரையில காஞ்சிபுரத்துல மாமரத்தின் மூலத்தில் நான் இருப்பேன், நீ பூஜை பண்ணுனார். அம்மா அங்கிருந்து வந்தாங்க, வந்தோடனே அப்படியே தேடி தேடி பார்த்தாங்க, சாமி கிடைக்கவே இல்லை. ஏன் அங்க எப்படி தேடினாங்க, இங்கதானே பெருமான் இருக்குன்னு சொன்னாரு, இங்கதானே இருக்கிறனாரு, அப்படி தேடினாங்க கிடைக்கல. அப்புறம் எப்படி தேடுனாங்கன்னா, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி வாய் அஞ்செழுத்துமியாக கைகள் கூப்பி தேடுனாங்களாம், பெருமானே காணலையே உங்களை காணலையே அப்படி தேடினாங்களாம். தரிப்பாரோ தேவ தேவ இப்படி தேடின காட்டி, ஐயோ அப்படி, அதாவது நெஞ்சமும் வாக்கும் கைகளும் மனம் வாக்கு காயங்கிற மூன்றும் ஒரு நேர்கோட்டு நின்று தேடுனா கிடைக்காம போக மாட்டாருங்க. அப்ப எப்ப கிடைப்பார் அப்படின்னு கேட்டா, எனக்கு அறிவு கொண்டு, என் அறிவு கொண்டு நான் தேடுவேன் என்று சொன்னால் எனக்கு அவர் கிடைக்கக்கூடியவர் அல்ல. அதே சமயத்துல என்னுடைய அன்பு கொண்டு நான் தேடுவேன் ஆனால் அன்புக்கு அகப்படுகிற பொருள் நம்முடைய இறைவன். அது உமையம்மையால் அம்மையின் வழியாக காட்டுகிறார். அம்மையாக நிற்கக்கூடிய தேடும் போதே கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அம்மையாக இருந்தாலும் மனம் வாக்கு காயம் என்கிற வழியில தேடுனாத்தான் அவன் அகப்படுகிற பொருளை அன்றி, இதை விட்டு விட்டு அறிவு கொண்டு தேடுனா கிடைப்பவன் அல்ல. அதான் அந்த பகுதியில் உணர்த்தப்படுகிற உண்மை அதுதான். எனவே இப்ப அந்த நிலையில வைத்து பார்த்து ஒரு திருவடி காணமுடலேன்னு அழுதார் அரசினார், அப்பவும் கிடைக்கலைங்க. வழுத்தியும் காணா மலரடி இணைகள். இப்ப நாம போய் திருநனாவுடையாட்ட போய் நிற்கும் போது இந்த இந்த வரியெல்லாம் நினைவில் வந்து நிற்கும். பெருமான் எவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரிய பெருமான் யார், வானவர்களுக்கும் திருமாலுக்கும் பிரமனுக்கும். இப்ப நீங்க திருமாலுக்கே அகப்படாதவர்னா அவருக்கு கீழே இருக்கிறவருக்கு அகப்படுறதா? அதுக்காகத்தான் இப்படி சொல்றாரு. இது எப்படி அந்த நமக்கு சொல்ல வருகிற விதத்திலேயே அப்படிதாங்க முனிவாசு காட்டுகிறார். பிரமனால் தொழப்படுகிற மார், இந்திரனால் தொழப்படுகிற மார், இந்த மாலையே காணலன்னா அவரு கீழே இருக்கிறாள் எப்படிங்க பாப்பார். இதுதான் நம்ம அப்ப நம்ம யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய வழிபாட்டுல இந்த தேவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் முதன்மை கிடையாதுங்க. அவங்கள போய் நீங்க எப்படியாவது ஓ வருணா எப்படியாவது பிளீஸ் எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துரு, மழையை கொடுத்துரு அப்படின்னு கெஞ்சுகிற வேலை இல்லைங்க. வருணன் ஆகட்டும் நெருப்பாகட்டும் ஐந்து பூதத்துக்குரிய தலைவர்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி, நாம் போய் இறைவனை தவிர இன்னொருவர்கிட்ட போய் எனக்கு இதை கொடு என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவனை வணங்கிட்டா அவனே அதை செய்து கொடுக்குமாறு பணித்து விடுவான். இதுதான் அடிப்படையான உண்மை. அதனால இவர்களெல்லாம் தொழுகிற மால், அந்த மாலையே காண முடியாத இறைவன் நமக்காக உள்ள உட்கார்ந்திருக்கிறார். சதாசிவமூர்த்தியாக சிவலிங்க வடிவம் கொண்டு நமக்கு அருள் செய்வதற்காக மால் காண முடியாத அந்த இறைவன் நாம் நமக்கு பயன் நாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நமக்காகவே உட்கார்ந்திருக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நீங்க போய் உட்கார்ந்து இருந்தா எனக்காக உட்கார்ந்துக்கிற வசதியான ஆளுக்கு தான் இந்த சாமி, நமக்கா இந்த சாமி அப்படின்னு நினைச்சா நம்ம நெஞ்சு போய் அங்க நிக்காதுங்க. அவரை போய் பார்க்கும்போது எனக்காகவே உட்கார்ந்து இருக்கிறாருங்க, எனக்காகவே உட்கார்ந்து அப்படின்னு போற அத்தனை பேரும் நினைக்கணும். அப்பதான் அவன் நம்பருமா எம்பெருமா இல்லன்னா யாரு இருக்கும், உம்பெருமான் தான். எம்பெருமானா சொல்ல முடியும், நம்பெருமான். இந்த உண்மை விளங்கினாத்தாங்க அவனை பார்க்கும்போது என்னுடைய தலைவன் எனக்காக. இந்த உருக்கம் தான் மணிவாசகரை உருக்கியது. அவன் திருப்பணி எழுச்சியில பாடுற அத்தனை வரையும் அதே தாங்க, எனக்காக வந்து உட்கார்ந்திருக்கிறான், எனக்காக உட்கார்ந்திருக்கிறான்னு நினைச்சார். அப்படித்தான் அந்த நினைப்பு தான் இறைவன் எடுத்து நம்மளை கொண்டு சேர்த்து யாருக்கோ அருள் செய்ய உட்கார்ந்திருக்கிறாரு. எதை நாம போய் நின்று நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கோயிலுக்கு வரக்கூடாது. எனக்காக எனக்காகவே உட்கார்ந்துக்கிறான், உனக்கே உனக்காம் அப்படின்னா உருக்கம் வருது. எனக்கே எனக்காம் அப்படின்னு நினைச்சா தாங்க அன்பினுடைய அடிப்படை. உங்களுக்காக கொடுக்கறது தாங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நெகிழ்ச்சி வரும். யாருக்காவது கொடுக்கலான்னு இருந்தேன் நம்ம நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னா என்னமோ போற வழி யாருக்கும் கொடுப்பாரு போல இருக்குது, நமக்காக காத்துட்டு இருக்கிறார். உங்களுக்காகத்தான் அப்படின்னா எனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிறாரு பாருங்களேன், இதுதாங்க நினைப்பு. அப்படி நாம பிறந்து இறந்து இறந்து பிறந்து எத்தனை காலங்களை கடந்திருக்கோம், இன்னைக்கு தான் அந்த போய் நின்று சிவசிவா பெருமானின்னு சொல்லக்கூடிய காலம் இன்னைக்கு வந்திருக்குது. நேற்று வரைக்கும் நாம கடந்த பிறப்புகளுடைய எண்ணிக்கை சொல்லி மாற முடியாது. அத்தனை பிறப்புலையும் நமக்காகத்தாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், இதுதான் உண்மை. ஆனா நாம என்ன நினைக்கணும் தெரியுங்களா, கோயில் 4 மணிக்கு திறக்கிறாங்க, 3 மணிக்கு வந்துட்டோம், 1 மணி நேரம் சாமி பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு வேண்டியதா இருக்கு. எப்பங்க திறப்பீங்க, எப்பங்க திறப்பீங்க, சீக்கிரம் தானே சாமி கும்பிட்டியா, 1 மணி நேரமா காத்து ஊழிதோறும் காத்து கொண்டு இருக்கிற நமக்கு அருள் செய்வதற்கு நாம 1 மணி நேரம் காத்துட்டு இருக்க முடியல. நம்மனால நினைத்து பாருங்க, யாருக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறான், உள்ளே இருக்கிற அந்த பெருமான் துவங்க மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது அதுக்குலாம் அருள் செய்யிருக்க உட்கார்ந்துக்கிறாரா, இல்லையே கல்லுக்கு மண்ணுக்கு அருள் செய்ய உட்கார்ந்துக்கிறான். நம்மை போன்று அறிவுடையவர்களுக்கு அருள் செய்வதற்கு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த உண்மை உணரும் பொழுதுதான் இது எனக்காகவே அமர்ந்திருக்கிறார், எனக்காகவே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள வரணும். நீங்க பஸ்ல போறீங்க, ஒருத்தர் அங்க நின்று கொண்டு இருக்கிறார், அது ஆணாக இருக்கிறார் பெண்ணாக, நீங்க ஆண்பாலா இருக்கவங்க பெண்ணு நினைச்சுக்கோங்க, பெண்ணு இருக்கவங்க ஆண் நினைச்சுக்கோங்க. அவர் பஸ் ஸ்டாப் நிக்கிறார், 10 பேர் ஒருத்தர் அப்படின்னு நினைச்சிருந்தா உங்களுக்கு அவரை பார்க்க தோணுமா, போனார் எனக்காகத்தான் நிக்கிறார் நினைச்சோம்னா அவரையே பார்ப்போமா மாட்டோமா, எங்கிங்க நீங்க அது காணவே இல்லை, அவரு எவ்வளவு மனசுல பதட்டம் வரும், என்னாச்சோ தெரியலையே உடம்பு சரியில்லையா, நம்ம வண்டி வரக்கூடிய போயிட்டாரா, அவரு எத்தனை நினைப்பு உள்ளுக்குள்ள கொடுக்குது, ஏன் எனக்காக காத்துட்டு இருப்பாருங்கிற நினைப்பு தாங்க அந்த அவரை நினைக்க தோணுது. எத்தனையோ பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, அத்தனை பேருமா நம்ம நினைக்கிறோம், இதுதாங்க வழிபாட்டுக்கு உரியது. நமக்கு இங்க ஈஸியா வந்துடும், உலகத்துல வைக்கிற அங்குல இந்த நினைப்பு சீக்கிரம் வந்துடும், ஆனா இறைவன்ட்ட எனக்காகத்தான் இவர் உட்கார்ந்து இருக்கிற நினைப்பு அவ்வளவு சீக்கிரம் வராது, வந்து விட்டார் அது அன்பினுடைய தொடக்க நிலை, அது நீங்க அன்பு வயப்படுகிறீர்கள் என்பது பொருள். எனவே இப்படி தேடியவரால் காண முடியாது நின்ற அந்த பெருமான் நமக்காக அமர்ந்திருக்க, அதைத்தான் அடுத்த வரி சொல்கிறார். இவ்வாறு நிற்கக்கூடிய அந்த பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் சொல்லிட்டார். ஆக ஊழி முதல்வ தய தய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள், அப்படிப்பட்ட அந்த திருவடி வழுத்துதற்கு எளிதாய், நம்ம உடனே தண்ணி ஊத்துனா ஏத்துக்கிறாரு, நம்ம பூ வச்சா ஏத்துக்கிறாரு, நம்ம விளக்கு ஏத்துனா ஏத்துக்கிறாரு, நம்ம காக்கா கத்துற மாதிரி இந்த தேவாரத்தை பண்ணாலும் ஏத்துக்கிறாரு, நாம செய்வதெல்லாம் ஏத்துக்கிறார். யாரு பெருமானால் காண முடியாத அந்த இறைவன், நாம ஒண்ணுத்துக்கும் ஆகாத நாம போய் எதையாவது ஒண்ணு செய்யறோம், நம்ம ஒரு மூலையை ஒரு 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 குப்பை கிடக்கிற ஒரு கூட்டினா ஏத்துக்கிறாரு, 2 பூவை பறிச்சு கொண்டு வச்சா ஏத்துக்கிறார், அதை தேன் சாப்பிட்டது வண்டு சாப்பிட்டு போச்சு பரவாயில்ல நீ பறிச்சு நான் ஏத்துக்கிறேன், இதெல்லாம் எச்சில் மலத்துல எல்லாம் வைக்காது அப்படின்னு தடுத்துறாரு, என்ன நேத்து பறிச்சு இன்னைக்கு கொண்டாந்து வச்சாலும் ஏத்துக்கிறாரு, இல்லைங்களா காலையில வண்டு சாப்பிட்டு போச்சு நான் போய் சாயந்தரமா பறிச்சு வச்சாலும் ஏத்துக்கிறாரு. அவ்வளவு நினைச்சு பாருங்க, நீ புதுசா பாட்டு பாடுனா பாடு, பழைய பாட்டுலாம் பாடிட்டு இருக்காத அப்படின்னு ஏதாவது கேட்கிறாரு, நம்ம பண்ண பாட்டே பாடினாலும் அப்படியே தப்பு தப்பா பாடினாலும் பாடுப்பான்னு கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப வழுத்துதற்கு எளிதாய், யாருக்காக நமக்கா, இதுதாங்க மணிவாசருடைய உருக்கம். இப்படி நினைப்பு இறைவனை வணங்குற ஒவ்வொருத்தருக்கும் வரணும். வந்துவிட்டால் நீங்கள் பக்தி வயப்பட்டு விட்டீர்கள் என்பது பொருள். அந்த நினைப்பு நெஞ்சில வரணும். அந்த பெருமான் நம்மை ஈடேற்றம் செய்வதற்காகவே சிவலிங்க திருமேனியாக தாங்கி நிற்கிறான் அப்படிங்கிற நெஞ்சில நினைப்பு வரணும். அந்த வந்துட்டா அவர் அங்க போய் நின்னா உங்கள்கிட்ட பேசுவார், எங்கடா நான் நல்லா காணாமி எங்க போயிட்டேன் அப்படி பேசுறத உணர முடியும். அங்க போய் நின்னா ஒரு எப்படி சொல்வதுங்க, நீங்க இதெல்லாம் வழிபாடு செய்து பாத்தீங்கன்னா தெரியும், நேர பெருமான்கிட்ட போய் நில்லுங்க ஒரு 5 நிமிடம் அவரை பார்த்துட்டே நில்லுங்க, அது நான் வீட்டு போய் பாத்துட்டீங்கன்னா நம்ம நெஞ்சில் இருக்கிற பாரமெல்லாம் அப்படியே எப்படி சொல்வதுங்க அலை போல அப்படியே இங்கிருந்து அப்படியே போவதை நீங்க உணர முடியும். வழிபாடு பண்ணும்போது அப்படி பண்ண போய் மனம் ஒன்றி நின்று 1 நிமிடம் நினைந்தாலும் அந்த 1 நிமிடம் நினைப்புல நம்முடைய உயிர் உணர்வு சரணாகதிங்கிற நிலையில போய் அப்படியே அவன் திருவடி பற்றி நிற்கணும். நின்னீங்கன்னா இதை உணரலாம் எல்லாருக்கும், ஏன்னா நமக்காக இருக்கிற பொருமான் யாருக்கோ அது செய்வதற்கு அவங்க உட்கார்ந்து இருக்கல, நமக்கு அருள் செய்வதற்காக அமர்ந்திருக்கிறார். எனவே அதை உணர்வதற்கு இந்த உணர்வு வந்தாத்தாங்க உணர முடியும். எனவே வார்கடல் உலகின் அப்படிப்பட்ட அந்த பெருமான் வழுத்துதற்கு எளிதாய், நமக்காக எப்படி வந்திருக்காராம், வாழ் கடல் உலகினர் அப்படியே நீண்டு பறந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வழுத்துதற்கு எளிதாக வார்கடல் உலகினில், அதாவது நீரால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்துல நமக்காக அப்படி அமர்ந்திருக்கான். வார்கடல் உலகினில் என்ன செய்திருக்கிறார், யானை முதலா எறும்பு ஈராய. இப்ப ஒரு பெரிய உயிர் சொன்னா இன்றைய சூழல்ல யானையைத்தான் சொல்லப்படுங்க, சிறிய உயிர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எறும்பு. ஆக மிகப்பெரிய உயிராகிய யானையில தொடங்கி சிறிய உயிராகிய எறும்பு வரைக்கும் அருள் செய்வதற்காகவே அமர்ந்திருக்கிறான். நீங்க தலங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், மீதி நீங்களே பாத்துங்க. யானை இறைவனை வணங்கி அருள் பெற்ற தலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டார் ஆணைக்கா. எறும்பு வழிபாடு அருள் செய்த அருள் பெற்ற தலம் எறும்பியூர் ரெண்டு வந்துச்சு. அப்ப யானையில தொடங்கி எறும்பு வரைக்கும் ஒவ்வொரு உயிரும் இறைவனை பூசித்து இருக்கிறது, பூசித்த உயிர்கள் எல்லாம் இறைவன் அருளை பெற்றிருக்கிறது. அப்படி பெற்ற உயிர்கள் பட்டியல் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கழுதை, யானை, குரங்கு, பாம்பு, அப்புறம் தேடு, வண்டு, நண்டு அப்படின்னு எப்படியும் நீட்டிக்கிட்டே வர பட்டியல். அப்ப எல்லா உயிரும் இறைவனை வணங்கியிருக்குது, அவையெல்லாம் அருள் பெற்றிருக்கிறது. அப்ப யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனி. ஆக அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொல்வதுன்னு எங்க சொல்வது, எண்ணிக்கை சொல்ல முடியாது இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் ஊனமில் யோனி என்று குறிப்பிடுகிறார். எனவே எளிதாக வந்து யானை முதலாக நிலையில இங்க வந்து அருள் செய்கின்ற அந்த பெருமான் இவ்வாறு அருள் செய்கிறார். எப்படி, யானையில தொடங்கி எறும்பு வரை அப்படின்னு குறித்திருக்கிறார். இப்ப இத்தனை பிறப்பு இருக்குதுங்க, யானையில தொடங்கி எறும்பு வரைக்கும் எத்தனை பிறப்புனர், 84 லட்சம் பிறப்பு. இதைத்தான் நான் போன வகுப்பு நினைவுபடுத்தினேன். அதாவது முட்டையில் தோன்றுவது, வியர்வையில் தோன்றுவது, கருவில் தோன்றுவது, விதையில் தோன்றுவது என்று 4 நிலை. அப்புறம் மனிதர், அப்புறம் தேவர், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிலத்தில் வாழ்வன, ஊர்வன, நீரில் வாழ்வன, பரப்பன, விலங்குகள் அப்படின்னு தாவரம் அப்படின்னு பட்டியல் பிரிக்கலாம். மொத்தம் 7 நிலை. அதை சொல்லுவாருங்க நம்முடைய சிவஞான சித்தியார்ல, இப்படிப்பட்ட இந்த 84 லட்ச யோனி பேதத்துல 4 வகை தோற்றத்தில் 7 வகை பிறப்புல மனிதனாக பிறத்தல் என்பது அரிதிலும் அரிது. இதான் இப்ப நம்ம இடம், நாம நிக்கிற இடம் எங்கன்னு கேட்டா 84 லட்ச யோனி பேதமுடைய உயிர் தோற்றத்துக்குள்ள 7 வகை பிறப்புக்குள்ள நாம நிற்கிற இடம் மனிதன் என்கின்ற பிறப்பு. மனித பிறப்பினுடைய வகை, மனித பிறப்பு எத்தனை வகை இருக்குன்னா 9 லட்சம் வகை இருக்கு. 9 லட்சம் தமிழர் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது, முகத்தோற்றம். அதே போல வடநாட்டுக்காரங்க, நீக்ரோக்கள், இப்படி பட்டியலை பிரிச்சிங்கன்னா 9 லட்சமான பிரிவு மனித பிறப்புல மட்டுமே இருக்கு. அந்த 9 லட்சமான மனித பிறப்புக்குள்ள எத்தனை வகையான நிலை அப்படின்னு கேட்டா அதுல இறைவனை உணர்கின்ற பிறப்பாக அமைதல் என்பது அரிதிலும் அறி. இதான் சித்தியால விரித்திருக்கிறாங்க. எனவே மனித பிறப்பு என்பது எப்படி அப்படிங்கறத சித்தியால ஒரு வரி சொல்ல, மானிடத்து உதித்தல் மேல சொல்லப்பட்ட இந்த முட்டையில் தோன்றுவது, வியர்வையில் தோன்றுவது, இப்படி சொல்லப்பட்ட அந்த 4 நிலை 7 வகை 84 லட்ச யோனி பேதத்துல மானிடத்து உதித்தல் கடலை கையால் நீந்திய காரியம் கான். சிவஞான சித்தியாருடைய பாட்டுங்க, கடலை கையால் நீந்திய காரியம் கான். கடலை நீந்த முடியுமா அப்படின்னு நாம் என்ன சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். முடியாது என்பதும் உண்மைதான், முடியும் என்பதும் உண்மைதான். அது எப்படி ரெண்டு உண்மை வரும், எளிமையான முயற்சி உடையவர்களால் முடியாது, அரிய முயற்சி உடையவர்களால் முடியும். கடலை நீந்த முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியாதுன்னு எல்லாரும் தெரிஞ்சோம். யாரு, அப்ப வழிபாட்டு நெறியில இல்லாதவர்கள் எல்லாம் முடியாது என்கிற நிலை. முயற்சி உடையவர்கள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குற்றாலீஸ்வரன் என்று ஒருத்தர் உண்டு, கடலை நீந்தி சாதனை படைத்திருக்கிறான் சிறிய வயதில். ஆனா அந்த கடலை நீந்துவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட பயிற்சி காலத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதற்காக அவன் எவ்வளவு பெரிய முயற்சிகள், எவ்வளவு நீண்ட கால பயிற்சி, அது முயற்சியும் பயிற்சியும் இருக்குமானால் கடலை நீந்தலாம். அப்ப இந்த பிறவி என்கின்ற கடலை நீந்தலாமா நீந்த முடியாதான்னு கேட்டா நீந்தலாம். அதுக்கு என்ன வேண்டும், முயற்சி வேண்டும், பயிற்சி வேண்டும், இந்த ரெண்டையும் இருந்தா நீந்த முடியும். இதுதான் சித்தியார் சொல்லி இருக்கிற வரிகள். எனவே மணிவாசக பெருமான் அதைத்தான் இங்க சொல்லுகிறார். யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியுள் விளை பிழைத்தும். ஆக ஊனமில் யோனி, ஆக இந்த பிறந்து இறந்து பிறந்து கொண்டிருக்கிற அந்த யோனியினுள் வினை பிழைத்தும்னர், வினையினால் பிழைத்தும். ஆக நம்ம செத்து பிறக்கக்கூடிய இந்த பிறப்பு அல்ல, இவ்வாறு பிறந்து இறந்து இறந்து பிறந்து வருவதனால ஊனமில் யோனி, அந்த யோனியினுள் வினை பிழைத்தும் என்று குறிப்பிடுகிறார். எனவே நாம இந்த பிறப்புல மனித பிறப்புல இருக்கிறோம், அடுத்த பிறப்பு மனிதராக இருப்போமான்னு தெரியாது, விலங்காக இருக்கலாம், பறவையாகலாம், என்னவானாலும் பிறக்கலாம். எனவே இந்த 84 லட்சம் யோனி பேதத்திற்குள் நாம் எந்த பிறப்புக்கு வேணாலும் அடுத்து செல்லக்கூடிய நிலை இருக்கலாம். எனவே இந்த பிறப்பினுக்குள்ளாக அப்படிங்கிறதுதான் அதை சொல்லும்போது எண்ணிக்கை இல்லாதது என்பதனைத்தான் ஊனமில் யோனி என்று குறித்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட பிறப்பினில் மானுட பிறப்பு என்பது எவ்வாறு அமைய பெற்றிருக்குதுன்னு இப்ப 84 லட்சத்தையும் சொல்லல, மனித பிறப்பு பற்றிய ஒரு குறிப்பை நமக்கு தருகிறாருங்க மணிவாசக பெருமான். அசுரர் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். இது தாயினுடைய கருவுக்குள் உயிர் வந்து சேருகின்ற பகு அந்த நிலையை சொல்லுகிறார். அது நீங்க மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆணினுடைய உடம்புல வந்து ஒரு உயிர் 2 மாத காலம் பக்குவப்படணும். நம்முடைய சித்தாந்தம் இந்த ஒரு உயிர் வந்து சேர்தலை 5 வகையான நிலைகள் என்று சொல்லியிருக்கும். ஒரு இறந்த உயிர் தந்தையின் கருவுக்குள்ள எப்படி வரும் முதல்ல அப்படின்னு கேட்டா, தாவர நாம சாப்பிடுகிற உணவு வகையாகத்தாங்க வரும். இப்ப உணவு வகையா வந்து எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு உயிர் மேல வானுலகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த உயிர் ஒரு உடம்புக்குள்ள வரணும்னா மழை நீராக வரும். மழை நீராக வந்து தாவர வகையில போய் விதைகளாக, அதாவது நாம சொல்லுங்க காய்கறிகள், அது போன்ற உணவு வகையில போய் அந்த உயிர் கலக்கும். அதை நாம சாப்பிடும் போது அந்த உயிர் தந்தையின் உள்ள 2 மாத காலம் பக்குவப்படணும். அப்படி 2 மாத காலம் பக்குவப்பட்ட பிறகு தாயின் கருவுக்குள்ள சென்று 10 மாத காலம் தங்கும். அப்படி அந்த தங்கி நிற்கக்கூடிய உயிர் தான் உருப்பெற்று வந்து நிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தந்தையின் வயிற்றுல உடம்புக்குள்ள விந்து அணு அப்படின்னு அதுக்கு பேர். அந்த விந்து அணு 2 மாத காலம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி பக்குவப்பட்ட உயிர்ல அந்த ஒரு விந்து அணுவுல 100 கணக்கான உயிர்கள் இருக்கும். இன்னைக்கு சயின்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குதுங்க. ஆனா மணிவாசக பெருமான் எந்த விதமான அறிவியல் கருவிகளும் இல்லாமல் சிறுவருள் உணர்த்தை அன்னைக்கே பாடியிருக்கிறார். ஆனா தாயின் கருப்பைக்குள்ள 100 கணக்கான கிருமிகள் இருக்கும். அதாவது இந்த விந்து சென்று தாயின் கருவுக்குள்ள விழுந்த மாத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த உயிரை அப்பவே சிதைச்சிடும். இதுதான் உள்ள ஒவ்வொரு பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளும் நடைபெறுகிற மாற்றம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கருப்பைக்குள்ள இருக்கக்கூடியது கிருமிகள் உண்டு. அந்த கிருமிகள் தந்தையினுடைய விந்து அங்கு போய் உள்ள விழுந்த மாத்திரத்துல அப்பொழுதே சிதைச்சிடும். இப்ப அந்த அந்த கரு உருவாவதற்கான ஒரு திணை முட்டை என்று சொல்லுவார்கள். அந்த முட்டையில ஏதேனும் ஒரு உயிர் தான் போய் தங்க முடியும். அந்த ஒரு உயிர் தங்கி விட்டா ஒரு திரை அப்பவே மூடிடுங்க. அப்ப மீதி இருக்கிற அனைத்து உயிர்களையும் அந்த கிருமிகள் கொண்டுடும். இப்ப அந்த ஒரு உயிர் போய் அந்த கருவுக்குள்ள போய் விழுவதற்கு திருவருள் உபகாரம் செய்யும். இறைவன் கருணை செய்யலன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருப்பைக்குள்ள போய் இந்த உயிர் போய் விழவே விழாது. அதனாலதான் இறைவன் நம்ம எங்க புடிச்சாங்க போற்றி பகரோடையில உமாவளி சிவம் இதை பாடியிருக்கிறார். நாம் வந்து ஒரு தாயின் வயிற்றில் வந்து உருவாவதற்கு நமக்காக இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்ப மேகமா வந்து மண்ணில விழுந்து அது தானியமாக மாறி பிறகு அது உணவாக வந்து நாம சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு தந்தையின் வயிற்றுல 2 மாத காலம் பக்குவப்பட்டு போய் தாயின் கருப்பைக்குள்ள போய் நுழையிற இடம் பார்த்து புடிச்சிட்டாங்க நம்மள. இப்ப நினைச்சு பாருங்க, நம்முடைய ஒரு தாயின் கருப்பைக்குள்ள போய் இறைவன் காத்துக்கிட்டு இருக்கான், இவன் எப்படா வரப்போறான், இவன் எப்படா வரப்போறான். மணிவாசக பெருமான் நாளைக்கு வருவார் இன்னைக்கே காத்து கொண்டிருந்தார் பாத்தீங்களா. அது மாதிரி நாம் வரப்போறோம் என்று சொல்லி தாயின் கருவுக்குள் இருந்து காத்து கொண்டிருந்தவன் நம்முடைய பெருமான். இதை நினைச்சு பார்த்தா நம்ம நெஞ்சு கலங்கும். ஏன் தெரியுங்களா, கருப்பை என்பது நாற்றம் எடுத்திருக்கின்ற வாயில், வாசனை உடைய வாயில் அல்லங்க, துர்நாற்றம் எடுத்திருக்கின்ற வாயில். நாம நீ ஒண்ணும் வேண்டாம், ஒரு பேருந்து நிலையத்துல போய் ஒரு இயற்கை உபாதை ஒரு யூரின் பார்க்கணும், ஒண்ணுக்கு போகணும் அப்படின்னு போய் நான் மூக்க புடிச்சிட்டு போய் நிற்போம், ஒரு ரெண்டு நிமிடம் நிக்கிறக்கே, 2 நிமிடம் காத்து கொண்டு நம்முடைய உபாதையை நீக்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு முகத்தை சுழித்து கொண்டு வருத்தப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நாம நிற்கிறோங்க. நாம வரணுங்கிறதுக்காக அங்கதாங்க காத்துக்கிறது நிக்கலாம். பொருமா என்னை ஆட்கொண்ட இடம் எங்க அங்கிட்ட அங்கதாங்க பிடிச்சான். எப்ப இவன் கருவுக்குள்ள போகும்போதே அந்த பைக்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் இவனை கொன்னுடும், இவனை இப்பவே பிடிச்சதும் பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்று அங்க பிடிச்சான். இவன் பாதுகாப்பு கொடுத்த மாத்திரத்துல உள்ள போய் விழுந்த உடனே அந்த கிருமிகள் வந்து இவனை கொல்லாம பாதுகாத்தாங்க. இதுதான் இறைவன் செய்த மிகப்பெரும் உபகாரம். இதை அப்படியே போற்றி பகரவழியில மனித உமாவதி சிவம் பாடியிருக்கிறார். அத சுருக்கமா இங்க எடுத்துக்காட்டியிருக்காரு மணிவாசக பெருமான். அதாவது ஈனமில் கிருமினர், ஈனம் அப்படிங்கிற சொல்லுக்கு எண்ணிக்கை இல்லாத கிருமிகள். எனவே அந்த ஈனமில் அப்படின்னு அந்த பார்க்கும்போது ஒரு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அந்த கிருமி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த அணுவுக்குள்ள எண்ணிக்கை இறந்த உயிர் அப்படின்னா அண்டத்தில் இருப்பது போல அல்லங்க, ஒரு அணுவை போல இருக்குது அந்த விந்து, அதற்குள்ள அதாவது எண்ணிக்கை குறைவான கிருமி அப்படின்னு சொல்லலாம். எனவே ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அப்படிங்கிற சொல்ல சொல்லும் பொழுது மானுட பிறப்பு என்பது மாதா உதரத்து, உதரனா வயிறு, தாயினுடைய வயிற்றுக்குள்ள வந்து சேரும் பொழுது அங்க என்ன ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், செருவினில் அப்படின்னா அந்த விந்து அணுக்களை வந்து சிதைப்பதற்காக பெண்ணின் கருப்பைக்குள் இருக்கக்கூடிய எண்ணற்ற அந்த உயிரணுக்கள் அந்த உயிரினை சிதைக்கும், அப்படி சிதைப்பதிலிருந்து காப்பாற்றினார். அதுதான் முதல் பகுதியான. எனவே ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், அப்படி பிழைத்ததுனா தாங்க 1 மாத காலம் அந்த கரு அந்த வயிற்றுக்குள்ள கிடக்கும். அப்படும்போது கொஞ்சம் அப்படியே மெல்ல, அப்ப எப்படி இருக்குன்னா தாண்டிக்காய் அது ஒரு காய் உண்டு, அந்த தாண்டிக்காயின் வடிவில் 1 மாதத்துல அந்த உயிர் இருக்குங்களா, அதாவது 1 மாதி தாண்டியின் இருமயிர் பிழைத்தும். ஆக 1 மாதம் ஆகும்போது என்னாச்சுனா இந்த கிருமியினால் முதல்ல கொள்ளை கொலை செய்யப்படாமல் செந்து போகாமல் பாதுகாத்து 1 மாத காலம் அந்த கருக்குள்ள அந்த உயிர் தங்கி நிற்கும் போது தாண்டிக்காய் வடிவத்தில் அந்த உயிர் நிற்குங்களாம். எனவே அந்த வகையில் தாண்டிக்காயினுடைய அடிப்படை வடிவத்தில் நிற்கக்கூடிய நிலை 1 மதி தாண்டியின் இருமயிர் பிழைத்தும். அந்த தாண்டியின் அப்படிங்கிற சொல்லுக்கு அதான் பொருளுங்க, 1 மாத காலத்துல தாண்டிக்காய் அளவு இருந்து பிழைத்தும். அந்த 2 மாதம் ஆச்சு, 2 மதி விளைவின் 1 மயிர் பிழைத்தும். 2ஆம் திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த தாண்டிக்காய் அளவு இருந்த அந்த கரு அந்த உயிரானது மெல்ல தலை கை கால் போன்ற உறுப்புகள் வளர தொடங்குமா. அதனால அந்த தாண்டிக்காய் அளவில் இருந்த அந்த கருவுக்கு தலை முதலான உறுப்புகள் தோன்றுகின்ற காலம் அந்த 2ஆம் மாதம். அந்த 2ஆம் மாத காலத்துல அந்த தாய்க்கு தேவையான ஊட்டச்சத்துடைய உணவுகள் போன்றவையெல்லாம் அந்த கரு அந்த உயிருக்கு போய் சேரணும். சேர்ந்து அப்படி சேராது போச்சுன்னா அந்த தாண்டிக்காய் அளவிலேயே நின்று உயிர் அழிந்துடும். அந்த உயிர் 1 மாதம் கூட ஆகாம அழிந்து போவதும் உண்டு. ஒவ்வொரு தாயின் கருவுக்குள்ளும் 100 கணக்கான உயிர்கள் இறந்து போகின்றன. அத ஒரு உயிர் தான் போய் அந்த திணை என்று சொல்லப்படுகிற முட்டைக்குள்ள போய் தங்கும். அந்த ஒரு உயிர் 1 மாத காலம் கடந்து 2ஆம் மாத கால வளர்ச்சிக்கு வரணும். வந்தாதான் அந்த உறுப்புகள் வளர தொடங்கும், இல்லைன்னா 2ஆம் மாதத்திலேயே அழிந்து போவது உண்டு. எனவே 1 மாதத்தில் அழிந்து போகிற உயிர் உண்டு, இரண்டு மாதத்தில் அழிந்து போகிற உயிர் உண்டு அப்படி எண்ணிக்கை வச்சுன்னா ஏழு மாத காலத்து வரைக்கும் அந்த உயிருக்கு இறந்து போய் பிறக்கிற உயிர்கள் உண்டு. ஏழு மாதத்துல சரியான வளர்ச்சி இல்லைங்க, இந்த குழந்தை இப்ப பிறந்துச்சுன்னா உங்க நாடா நீங்க அது கை கால் இருக்காது ஊனமா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணு, வேற வழியே தெரியாம கிழிச்சு அந்த உயிரை அப்ப அந்த உயிரை அப்படியே வெளியே எடுத்து. இன்னைக்கு நீங்க மருத்துவத்துறை எவ்வளவோ முன்னேற்றங்கள் பார்க்கலாம், சிந்தித்து பாருங்க, கரு உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லுகிற காலத்துல தொடங்கி மருத்துவரை நாடோறும் போய் பார்க்கிறோம், மாதத்துக்கு ஒரு முறை போய் பார்க்கிறோம், அதை சொல்லும் போதுதான் பார்க்கிறோம், சொல்ற வண்ணமெல்லாம் மருந்துகள் சாப்பிட்டுறோம். ஆனாலும் அந்த சூழல்கள் மாறி குழந்தை பிறப்புக்குரிய காலம் வரும்போது பாருங்க, திடீர்னு தண்ணி இல்லம்பாங்க, அப்புறம் தண்ணி அதிகமா போச்சுமாங்க, அப்புறம் தலையெல்லாம் மாறிச்சுமாங்க. இதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கு மேல திருவருடைய உபகாரம் இருக்கும், அந்த உபகாரம் இருந்தா தானுங்க அந்த உயிர் இந்த மண்ணுக்கு வருகிற காலம் நிறைவாக வந்து சேரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலையில அந்த உயிர் துன்பப்பட்டு கொண்டுதான் வருது, தானா இயல்பா வந்தாலும் துன்பப்பட்டு கொண்டுதான் வரும். ஆனாலும் கத்தி போட்டு கிழிச்சு அந்த தாயை துன்பப்படுத்தி அந்த உயிர் துன்பப்படி எத்தனை நிலைகளை நீங்க பார்க்கலாம். ஆறு மாதத்தில் கரு இறந்து போகிற உயிர்களை பார்க்கலாம், ஏழு மாதத்துல பிறக்கும் போதே இறந்து பிறக்கிற உயிர்களை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம தாண்டி தாண்டி வரணும். இப்ப வெளியே வந்த பிறகு அம்மா பாத்துக்கிட்டாங்க, அப்பா பார்த்தாங்க, உள்ளுக்குள்ள ஆருங்க பார்த்தாங்க, கருவுக்குள்ள அந்த உயிர் வளர்வதற்கு யார் உதவி செய்தது? இறைவன் ஒருத்தன் தான் உதவி செய்தான். நீங்க கடவுள் உண்டுன்னு சொல்றவனுக்கு அவன் தான் உதவி செய்கிறான், கடவுள் இல்லேன்னு சொல்றவனுக்கும் அவன் தாங்க தாயின் கருவுக்குள் வந்து பாதுகாப்பு தருகிறான். இதுதான் நம்மளுடைய மணிவாசகர் வாக்குல ஆணித்தரமாக சொல்லப்படுகிற உண்மை. எனவே ஒருமதி தாண்டி தாண்டி என்பது தாண்டிக்காய் வடிவம், அதுல பிழைத்து இரண்டாவது திங்களில் அதிலையும் பிழைத்தின ஒருமையில் பிழைத்தும் மூன்று மாதம் ஆச்சு. மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும், அதாவது அந்த கருப்பைக்குள்ள என்ன கேட்டீங்கன்னா நீர் தங்கும், அன்னையினுடைய வயிற்றினின்றும் திங்கள் தோறும் வருகின்ற அந்த உதிரம் வெளியேற்றப்படுகிற ஒன்று கருவுற்ற காலத்துல வராதுங்க. அதாவது மாத விளக்கில் வெளியேறி கொண்டிருந்த கழிவு நீரை மத நீர் என்று குறிப்பர். சூடுற்ற பின் அந்த வெளியேற்றம் நின்று கருப்பையின் உள்ளே பெருகி கரு வளர துணை செய்யும். கரு உற்று விட்டார்கள் அப்படிங்கும் போது மாத விளக்கு ஏற்படாது. அப்ப அந்த உதிரம் என்ன ஆகும், அந்த நீரானது கருப்பைக்குள்ள போய் தங்கும். அந்த நீரினுடைய அளவு மிகுதியாகுமானாலும் உயிர் செறிஞ்சு போயிடும், வச்சி போனாலும் உயிர் செறிஞ்சு போயிடும். அத சரியான அளவுல வச்சிருக்கும். யாரு நமக்கு தெரிஞ்சா வச்சுன்னா கம்மியா இருக்குன்னா கொஞ்சம் குடிச்சுக்கலாம், அதிகமா இருக்குன்னா ஏதாவது வாந்தியால் பண்ணிக்கலாமா, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த உள்ள போச்சுன்னா அந்த உரை மூடப்பட்டு விடுமானால் நம்ம முயற்சியில திறக்கப்படுவது அல்லங்க. திருவுரு தான் எல்லாம் செஞ்சாலும், அதனால மூன்றாவது மாதம் அந்த மத நீரின் ஏற்படுகிற அழுத்தத்தில் உயிர் பிழைக்கும். அது சொல்கிறார், அன்னையின் வயிற்று நின்றும் திங்கள் தோறும் மாத விளக்கில் வெளியேறி கொண்டிருந்த கழிவு நீரை மத நீர் என்பவர் சூளுற்ற பின் அந்த வெளியேற்ற நின்று கருப்பைக்குள்ளேயே பெருகி கரு வளர துணை செய்யும். அதனால் திங்கள் தோறும் வயிறு புடைத்துக் கொண்டே வரும், அந்த நீர் தேற தேற வயிறு பெருசாகிட்டே வரும். மத நீரின் பெருக்கத்தை கருப்பை தாங்கும் ஆற்றல் அற்றதாக இருப்பின் அந்த மத நீரினுடைய தண்ணீரினுடைய தன்மையை அதனுடைய எடை அதனுடைய அழுத்தத்தை அந்த பை தாங்கணும், இல்லைன்னா அந்த பை என்ன அவங்க சிதைந்துருமா. எனவே மூன்றாம் திங்கள் கருப்பை சிதைந்து கரு வெளியேறிவிடும். அவ்வாறு அழியாமல் தப்புவதையே அம்மதம் பிழைத்தும் என்றார். ஆக மும்மதி மூன்று மாதம் மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும் மத நீரினுடைய அழுத்தத்தில் பிழைத்தும். அடுத்தது அஞ்சு திங்கள், அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், அஞ்சு மாதம் ஆச்சு அப்படின்னா என்னாச்சுன்னா ஈரிரு திங்கள் பேரிரு பிழைத்தும். நான்காவது மாதம் என்னன்னா இந்த மத நீர் கருநிறமாக இருக்குங்க, அந்த தாயின் கருக்குளுக்கு நீர் கருநிறமா இருக்குமா, மத நீர் கருநிறமாக இருக்கும். சூளுற்ற நான்காம் திங்களில் அம்மத நீர் மேலும் அதிகமாக தேங்குதலால் கருவை சூழ்ந்துள்ள இருளை பேரிருள் என்று குறிப்பிடுகிறார். இதுதாங்க ஆணவ மலத்துல உயிர் அழுந்தி இருக்கிற நிலை. அப்படியே அந்த ரத்தம் கட்டக்கரையே இருக்கும், அதுக்குள்ள இந்த உயிர் கிடக்குது. ஆணவம் என்கின்ற இருளில் உயிர் கிடப்பது போல, காரிட்ட ஆணவ கருவறையில் என்று தாயுமான சாமியுடைய பாட்டு. நாம கண்ணில்லா குளவி போல தாயின் கருவுக்குள் கிடந்த நிலைதாங்க கேவல நிலை. ஆன்மாக்கள்லாம் எங்கிருந்துச்சு அப்படின்னு கேட்டா, எப்படி கருவுக்குள்ள நிற்கும் போது உதிரத்துக்குள்ள கிடக்கிறதோ அதுபோல ஆணவம் என்கின்ற இருளில் உயிர்கள் அனைத்தும் அழுந்தி கிடந்தன கண்ணில்லா குளவி போல. அதுக்கு பிறகுதான் கண் பெறுகிறது, அதான் சொல்லுகிறார். எனவே அந்த இருள் சூழ்ந்த நிலைக்கு பேரிருள் என்று பெயர். அதனாலதான் நீங்க கோயில்ல ஏன் கருவறையில வந்து மின்சார விளக்குகள் ஏன் வைப்பதில்ல தெரியுங்களா? தாயின் கருவறையோடு அதுதான் கருவறையின்னு பேரு. ஏன் கோயில் இருக்கிற சாமி கருவறையில் இருக்கிறார், கருவறை இருக்கிறாரு காரணம் கேட்டீங்கன்னா, அங்கு எந்த விளக்குகளும் கிடையாதுங்க, இருள் சூழ்ந்து இருக்கிற இடம். எனவே கருவறைக்குள்ள நீங்க போக்கஸ் லைட்டு இதெல்லாம் போடுவது இல்லை என்கிற அடிப்படை அதனாலதான் வந்துச்சு. ஈருள் அதனால சொன்னாரு பேரிருள் என்று குறிப்பிடுகிறார். எனவே நான்காவது திங்களிலும் கரு செறிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே பேரிருள் பிழைத்தும் நர் ஐந்து திங்கள் ஆச்சுப்ப, நாலு மாதம் முடிந்து ஐந்து மாதம் ஆச்சு. என்னாச்சினர் சூளுற்ற ஐந்தாம் திங்களில் கருவின் உருவம் வளர்ந்து அதற்கு நாவி கொடி உண்டாகும். ஐந்தாவது மாதம் தாங்க நாவி கொடி உருவாகும். அந்த நாவி கொடி தாயினுடைய நாவி தொப்புள் கொடியோடு தொடர்பு கொள்ளும். அதனால நாவி கொடி உண்டாகும். அன்னை உண்ணும் உணவின் சாரத்தை நாவி கொடி வழியே கருவில் உள்ள மகவு நுகர்ந்து வளர தொடங்கும். நாம சாப்பிட உணவை எல்லாம் அந்த தொப்புள் கொடி வழியா தாங்க கருப்பைக்குள்ள போகும். அப்ப கருப்புள்ள வளர்ந்திருக்கிற உயிர் அந்த கொடி வளர்ந்து கருப்பை விட்டு வெளியே வந்து தாயினுடைய தொப்புள் கொடியோடு தொடர்பு கொள்ளும். அதனால நீங்க பிறந்து வரும்போது அந்த தொப்புள் கொடிய மருத்துவர்கள் அதாவது அந்த இணைப்பை துண்டிப்பதை நீங்க பார்க்கலாம். அதனால மகவு வளர தொடங்கும். பொருந்தாத உணவினால் மகவு ஊற்று ஒழிதலும் உண்டு. ஆக பொருந்தாத நீங்க கருவுற்றுக்கிற பெண்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், இன்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு வலியுறுத்துவோம். ஏன்னா அந்த உணவு போய் அந்த தாயினுடைய உணவுல கலந்து உதிரத்தில் கலந்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஊறு விளைவித்து விடலாம். அதனால என்னென்ன உணவு சாப்பிடாதுன்னு தடுப்பாங்க. அப்படி தடுப்பதன் வழி எதற்காக? உள்ள இருக்கக்கூடிய கருவுக்காக. நீங்க இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்தா தாங்க தாயினுடைய பெருமை என்னன்னு தெரியும். ஒரு 3 கிலோ எடையுடைய ஒரு உயிரை அது 5 மாதம் வரைக்கும் சின்ன சின்ன எடை தெரியாம இருக்கும். 5 மாதத்துக்கு மேல எடுத்துட்டா அது உருவாகிறது. அந்த சுமையை சுமந்து கொண்டு இந்த உயிருக்கு தீங்கு வாராதவன்னும் அவருக்கு பிடிச்ச உணவா இருந்தா கூட சாப்பிடாம இருக்கும். வாய்க்கு சாப்பிடணும்னு தோணும், ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டே என்ன பண்றது அப்படி சாப்பிடாம நிக்க. இப்படி எல்லாம் நினைந்து வளர்ப்பவள் தாய். அதனாலதான் நம்முடைய நூல் தாயை உலகத்துல எல்லா உறவோட மேல வச்சு. நம்முடைய சமயம் என்ன தெரியுமா பண்ணுச்சுங்க, அந்த தாயை விட மேல இறைவன் கூட இருந்துச்சு. உலகியல் நூல் எல்லாமே தாயை தான் கொண்டா நிறுத்தினாங்க. நம்முடைய சமயம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த தாயை விட பல மடங்கு பெருங்கருணையாக இறைவனை கொண்டாந்து வச்சாங்க. அதான் பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்தனர். தாயு சிறந்த தயாவான தத்துவன். நினைச்சு பாருங்க, நமக்காக காத்து கொண்டு இருக்கிறான். நமக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் பார்த்து பார்த்து கொடுப்பவன் இறைவன். இதுதான் அவனுடைய கருணை. அதனால இங்க சொல்லுகிறார் அந்த வளர தொடங்கும் பொழுது ஐந்தாவது திங்களில் தப்பி பிழைத்து வருவனும் அதையும் கடக்கணும். இல்லைன்னா 5வது மாதமே அழிந்து போற வாய்ப்பும் உண்டு. சில பேர்த்துக்கு 5 மாதம் வரைக்கும் கரு அந்த வயிறு பெரிதா இருப்பதே தெரியாதுங்க. இதெல்லாம் நீங்க நடைமுறையில நிறைய பார்த்துருப்பீங்க. 5 மாதம்ங்கிறது யாருடைய பாதிக்குமே தெரியாம இயல்பா கொஞ்சம் ஏதோ உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு, தோற்றத்தை கொடுத்துருக்கோம். ஆனா கரு உருவாயிருப்பது வெளியே தெரியாது. ஆனா 6வது மாதம் வந்துச்சுன்னா வயிறு வெளியே வர தொடங்கிடும். எளிமையா பார்ப்பவர்களால் கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்க்கக்கூடியவருடைய கண்கள் அனைத்தும் ஒன்று போலவே இருக்காது. அந்த கண் பார்வையில அந்த உயிர் பிழைக்கணும். அதான் சொன்னாரு 6 திங்களில் ஊரு அலறு பிழைத்துனர். ஊர் அலறு பிழைத்தும், ஊர் அலறு பிழைத்து அதாவது சொல்லும்போது சூளுற்ற 6ஆம் திங்களில் கருப்பையில் ஊறும் மதநீரின் மிகுதியாலே திணைவு முதலிய துன்பங்கள் உண்டாகும். அதனால் கருச்சிதையில் உண்டு. அத்துன்பத்திலும் கருச்சிதையாமல் தப்பித்தலை ஊரலறு பிழைத்தும் என்றார். ஊறுதல் அலறல் என்று சொல்லப்படுகிற வகையில் பிழைத்து என்று குறிப்பிடுகிறார். இதை வேறு வகையா பிரிச்சிங்கன்னா மக்களுடைய பார்வையிலிருந்து பிழைத்தல் ஊர் அலர் துளைக்கும் என்று பிரிப்பதுண்டு. எனவே அந்த மக்கள் சொல்லுகின்ற அந்த அலர் என்று சொல்லப்படுகிற நிலையில் பிழைத்தும் ஊரலர் என்பதை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஊறுகின்ற அப்படின்னு பிரிப்பது உண்டு, ஊர் அலர். அலர்னா தூற்றுதல் பேரு, மலர் என்று ஒரு பொருளும் உண்டு, தூற்றுதல் என்ற ஒரு பொருளும் உண்டு. என்ன உனக்கு தெரியுமா உண்டாயிருப்பா போல இருக்குது அப்படின்னு எல்லா கண்ணும் ஒரு வாரி பேசும். அந்த கண் பார்வையில் பிழைத்தல் ஊர் அலர் பிழைத்தும் அருந்தர். அப்ப அலர் தூற்றுதல் என்பது உலகத்தினுடைய ஒரு பண்புகள் அதுவும் உண்டு. உலகம் என்ன செய்யும் கேட்டா தூற்றி கொண்டிருக்கவும் செய்யும், போற்றவும் செய்யும், ரெண்டும் செய்யும். உலகம் தூற்றுவது மட்டுமே செய்யாது, தூற்றுதலையும் செய்யும் போற்றுதலையும் செய்யும். அது அந்த சூழல் அங்கே நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து. எனவே ஊர் அலர் பிழைத்தும், எனவே ஊரில் இருப்பவர்கள் சொல்லுகிற அலர் அதுல பிழைக்கணும். அதுல பிழைச்சோம்னா ஏழு திங்கள், இப்ப ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது திங்கள் வந்தாச்சு. இந்த ஏழாம் திங்கள்ல தாங்க குறை பிரசவம் ஏற்படும். ஏழாம் திங்கள்ல முழு வளர்ச்சி இல்லாமல் உயிர் மண்ணில் வந்து பிறப்பதும் உண்டு. ஏன்னா பத்து மாதம் இருந்து வர வேண்டிய உயிர் ஏழு மாதம் இருந்து வந்துச்சுன்னா எவ்வளவு வகையான மூன்று மாத காலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தாயெடுத்து பெற வேண்டியது பெறாமல் இருப்பதனால அந்த உயிர் குறைவுடை உயிராக பிறக்கும் ஏழு திங்கள்ல. அதுங்கிற சூருற்ற ஏழாம் திங்களில் மகவு முழு வளர்ச்சி அடையாமல் மகப்பேறுக்குரிய நாளின் முன்பே மகவு பிறத்தலும் உண்டு. இதில் பெரும்பாலும் மகவு இறந்து பிறக்கும் அல்லது பிறந்ததன் பின் இறந்துவிடும். ஏழாம் திங்கள்ல பிறக்கக்கூடிய உயிர்கள் இறந்து பிறப்பது உண்டு அல்லது பிறந்து சில நாட்கள்ல இறந்து போவது உண்டு. வளர்ச்சி அதாவது வளர்ச்சி அடைந்துள்ள நவீன மருத்துவ கலையால் மகவு அவ்வாறு மாண்டொழியாமல் காக்கின்றன. அவ்வாறு காத்து ஓம்பும் காலத்தும் மகவு இறந்து ஒழிதலும் உண்டு. இவ்வாறெல்லாம் அழியாமல் தப்புதலையே தாழ் புவி பிழைத்தும். ஏழு திங்களில் தாழ் புவி மண்ணில் வந்து பிறப்பது தாழ் புவி பிழைத்தும் என்று காட்டுகிறார். எனவே அன்னையின் வயிற்றிலிருந்து வெளியேறி இந்த மண்ணில் வந்து விழுதலைத்தான் தாழ் புவி பிழைத்தும் என்று காட்டுகிறார். எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும். எட்டாவது திங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய உருவம் நன்கு முதிர்ந்து வளர்ந்து கிடக்கும். கருப்பைக்குள்ள கட்டுண்டு கிடத்தல் ஆற்றாது, வருந்தி அசையும். நீங்க எட்டு மாதம் முன்ன கைய காலை இடிக்கும், ஏன் இப்பெல்லாம் எல்லா உறுப்புகளும் வளர்ந்து இருக்குங்க. இந்த கருப்பை விட்டு வெளியே வந்தா போதும், வெளியே வந்தா போதும்னு அந்த பையில போய் கைய கூத்துறது காலை உதைக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆக அது சொல்கிறார் வருந்தி அசையும், அதாவது அந்த மத நீருக்குள்ள அழுந்தி இருக்கு இல்லைங்களா, அந்த துன்பத்துல முடியல வெளியே போகணும் வெளியே போகணும்னு உயிர் துடிக்குங்க. அந்த உயிர் துடிப்பு அதுக்குள்ள இருக்கும், அதுல இருந்து பிழைக்கணுங்களாம். எனவே அத்துன்பத்தினால் குறை மாதத்தில் மகப்பேறு நிகழ்ந்து மகவு அழியாமல் காத்தலை இங்கு குறித்தார். ஒன்பது மாதம் ஆச்சு. ஒன்பது என்பது சொல்லும் பொழுது இந்த சொல்ற ஒன்பதாம் திங்கள் என்று சொல்லும் பொழுது நன்கு வளர்ச்சியுற்ற மகவு ஒன்பதாம் திங்களில் மனம் முதலிய அந்த கரணங்கள் பெற்று சிந்திக்க தொடங்கும். எட்டு மாதம் வரைக்கும் அந்த கருவுக்கு மனம் முதலான கருவிகள் பொருந்துவதில்லை. ஒன்பது மாதம் எப்ப ஆகிறதோ அப்ப மனம் முதலான கருவிகள் பொருந்த தொடங்கிடும். அப்ப தான் எதை அதிகமாக விரும்பி கேட்கிறாளோ அதெல்லாம் அந்த குழந்தையின் அறிவில பதியுங்க. ஆனா கருவுற்ற காலங்கள்ல குறைந்தபட்சம் நீங்க கருவுற்ற நிலையிலிருந்து சரி அல்லது அதிகபட்சம் நீங்க தொடக்கத்திலிருந்தே திருவொருள் சிந்தனை இருக்கணும், முடியலன்னா இந்த இந்த பாடலுக்கு அப்புறமாவது ஒன்பதாவது மாதம் அதாவது எட்டுல இருந்தே நீங்க கணக்கு வச்சுக்கலாம். எட்டுல இருந்தே நீங்க வந்து திருமுறைகளையும் இறை சிந்தனையும் நல்ல 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 நிகழ்வுகளையும் கேட்க தொடங்கினீங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த பதிவு அப்படியே பதிவு செய்யப்படும். இது நீங்க நம்ம நூல்ல பெரும்பாலும் நம்ம சான்று காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், என் அறிவுக்கு தெரியல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பாரதத்துல சொல்லுவாங்க கருவுற்று இருந்த பொழுது வந்து அந்த சக்கர வியூகம் அப்படிங்கிற வியூகத்தை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கும் போது தாய் விழித்து கேட்டுக்கொண்டு இருந்தார் சொல்லிக்கொண்டே இருந்தார் நாரதர். அப்புறம் கொஞ்ச நேரத்துல தாய் தூங்கிட்டார், தூங்கின பிறகு அவர் சொல்லிட்டே இருந்தார். தாய் தூங்கிய காரணத்தினால கருவுக்குள்ள இருந்த உயிருக்கு உள்ள போற வரைக்கும் தெரிஞ்சது, வெளிவர வியூகம் தெரியல அப்படின்னு ஒரு வரலாறு சொல்வது உண்டு. அப்ப என்னன்னா, கருவில் தாய் என்ன கேட்கிறாரோ அது தாயினுடைய வயிற்றுக்குள்ள கருவுக்கு பதிவு செய்யப்படுகிறது. நீங்க அப்ப என்ன செய்யணும்னா, கருவுக்கு இருக்கக்கூடிய மகளிர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க 8 மாதத்துக்கு மேலே திருமுறைகளை அதிகம் கேட்க தொடங்கணும். டிவி சீரியல பார்த்து உட்கார்ந்துகிட்டு அழுகிறது வருங்கிறதும் அதுக்காக எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் தான் குழந்தையினுடைய அறிவில் பதிவு செய்யும். எனவே ஒரு 8 மாத காலத்துக்கு பிறகு ஒரு 2 மாதம் 60 நாட்கள் திருமுறைகளையும் நல்ல சான்றோர்களுடைய கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவுகள், கீரனுடைய சொற்பொழிவுகள், அதுபோல நல்ல நல்ல சிந்தனைகளை செவி வழியாக நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா தாயின் கருவுக்கு போ, அதுவும் நீங்க விழித்து கொண்டு கேட்பது தான் தாய்க்கு கருவுல பதிவாகும், தூங்கிட்டு கேட்பதுதான் பதிவாகாது. இதுதான் அடிப்படை. எனவே அந்த 9வது மாதம் மனம் முதலான கருவிகள் உயிருக்கு பொருந்த தொடங்குறதா. ஆனால் அதுல 9வது திங்களில் மனம் முதலிய அந்த கரணங்கள் பெற்று சிந்திக்க தொடங்குகிறது. அதுவரை நுகர்ந்த துன்பங்களையும் அப்பொழுது நுகர்ந்து கொண்டுள்ள துன்பங்களையும் நினைந்து நினைந்து பருந்துகிறது. இத்துன்பம் நிறைந்த அன்னையின் கருப்பையாகிய சிறையில் என்றும் தப்பினார். இனி இத்தகைய சிறையில் மீண்டும் அடையாமல் தப்ப வழி காண வேண்டும் என்று முடிவு செய்கிறது. அதற்கான ஒரே வழி இறைவனை சரண் அடைவதே என்றும் முடிவு செய்கிறது. இதாங்க உள்ளுக்குள்ள நிற்கிற நிலை. அதாவது எல்லாருக்குமே அந்த கருவுக்குள்ள கிடக்கும் போது என்ன நினைப்பு வருமா, இனிமேல் இது போல ஒரு துன்பத்துல வந்து சிக்க கூடாதுங்க. எது இன்னொரு தாயின் கருவுக்குள்ள வந்து ஏன் அது சிறை, அந்த சிறைக்குள்ள வந்து சிக்கிடக்கூடாதுன்னு கருவுக்குள்ள இருக்கும் போது நினைக்குங்க. தாயினுடைய கருவுட்டு மண்ணுல வந்த மாத்திரத்தை என்ன நினைக்கும் தெரியுங்களா, பார்த்துக்கலாம் நாம பார்க்காத சிறையா, இவ்வளவுதாங்க உயிரோட நிலைமை. நாம எல்லாரும் அப்படித்தான். இதுல விதிவிலக்கு ஞானிகள் மட்டும்தாங்க விதிவிலக்கு. அவங்கதான் இன்னொரு கருவுக்கு போகாமல் இருப்பதற்கு முயற்சியை இப்ப இருந்தே தேடுகிறார். ஏன்னா ஏதாவது செய்து விட்டால் அதனால ஒரு வினை வந்துடுமா, அந்த வினையினால பிறப்பு வந்து விடுமா என்று அஞ்சி அஞ்சி அவர்கள் செய்கிறார். நமக்கு ஏதாவது அச்சம் உண்டா, எதை பத்தியா அச்சம் உண்டா, அதை பார்த்துக்கலாம் விடியா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆக ஞானிகள் அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சுபவர்கள். நாம தான் அஞ்ச கூடாது கூட அஞ்சுவதில்லை, அஞ்ச வேண்டியதுக்கும் நாம் அஞ்சுவதில்லை, அஞ்ச கூடாததுக்கும் அஞ்சுவதில்லை. நமக்கு அச்சம்னா என்னன்னே இல்லாம இருக்கிறோம். ஆனா ஞானிகள் அந்த அச்சத்துக்குரியவர்கள். உயிர் அச்சம்னு அதுக்கு பேர். ஒவ்வொரு உயிருக்கும் அந்த நினைவு உயிர் அச்சம் என்று ஒன்று இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிற 9 லட்சம் யோனி, அந்த 9 லட்சம் மனித பிறப்புல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டால் மீண்டும் இந்த 9 லட்சத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு வடிவா பிறப்புமானு தெரியாது. 84 லட்சத்துல எழுவை பிறக்கணும் தெரியாது. எனவே இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கு. அதனால்தான் அப்படி யாரெல்லாம் நழுவு விழுகிறார்களோ அவர்கள்லாம் நம்முடைய திருமூலர், காவிகள் என்று குறிப்பிடுகிறது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணினி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார். சிவபெருமான கும்பிட்டீங்கன்னா இந்த சிறைக்கு போக வேண்டிய வேலையில்லை. சிவபெருமான கும்பிடாத வரைக்கும் சிறை நிரப்பும் போராட்டம் தான். எல்லாரும் சிறைக்கு தான் போயாங்க. தாயின் கரு என்கிற சிறைக்கு செல்வதை யாரும் தடுக்க முடியாது. சிவபெருமான வணங்கினா அவன் மாய பிறப்பு அறுக்கும் மன்னன். பிறப்பை அறுப்பதில் அவர் மன்னன்ங்க, அவன் தான் அறுத்துருவான். அதனாலதான் நம்முடைய ஞானிகள் நீங்க எல்லா சாமியும் கும்பிடு சொல்ல, சிவபெருமான கும்பிடு, அவன் ஒருத்தன்தான் பிறப்பு இறப்பு இல்லாதவன். பிறப்பு இறப்பு இல்லாதவனை கும்பிட்டாதான் பிறப்பு இல்லாத நிலைக்கு நம்ம போக முடியும். அதைத்தான் இந்த எடுத்து காட்டுகிறார். எனவே 9வது மாதத்துல இந்த உயிர் கருவுக்குள்ள நினைக்கலாம், நாம இனிமேல் இந்த இது போல திரைக்கு வந்துடக்கூடாது. அதனால அப்புறம் தான் சொன்னார், கருவாய் கிடந்து உன் கலரே இணையும் கருத்து உடையேன், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும், நானும் கிடந்து அலர்ந்து எய்த்து ஒழிந்தேன். திருவொற்றி ஊரா, திரு ஆலவாயா, திருவாரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனே என்று வேண்டுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான். அதனாலதான் இந்த 9 மாதம் அந்த உயிர் எப்படின்னா, நீங்க ஏதாவது 9 மாதத்தினுடைய கருவில் இருக்கிற உயிர்களை பெரும்பாலும் மருத்துவத்துல இன்னைக்கு அந்த ஸ்கேன் பண்ணுகிற முறை கிடையாது. எனவே ஏதாவது ஒரு சூழல நல்ல நெருக்கமான மருத்துவர் அல்லது அவரே ஒரு மருத்துவர் அப்படின்னா அந்த குழந்தையின் கையை பார்த்துன்னு இப்படி இருக்கும், கருவுக்குள்ள இருக்கிற உயிரினுடைய கை பார்த்துன்னு இப்படி இருக்கும். ஏன் தெரியுங்களா, இதுதான் இறைவன் அவனுடைய கருணையினாலதான் இருக்கிறோங்கிறத கருவுக்குள்ள இருக்கும்போது புடிச்சிட்டு இருக்குங்க. பெருமானையே பெருமானையேன்னு புடிச்சிட்டு நிற்கும். அப்படியே மண்ணில வந்து விழுகிற வரைக்குமே இப்படித்தான் இருக்கும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா சில உயிர்கள் சில மணி நேரத்தை கூட விட்டுடலாம். அப்படியே இப்படி இருக்கிற கை என்ன தெரியுங்களா, இப்படி ஆயிடும், இப்படி இருந்து இப்படி ஆயிடும், அப்புறமே இப்படி விரிஞ்சு நிற்கும். அப்ப நமக்கு ஜாமிக்கு சம்பந்தம் இல்லாமல் உண்டும். இவ்வளவுதான், நீங்க குழந்தை பிறந்த மாத்திரத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னா போய் பாருங்க, அந்த குழந்தை இப்படி இருக்கு, கையும் இப்படி வச்சிருக்கோம். இறைவனுடைய துணையினால்தான் இந்த மண்ணில் வந்து பிறந்தேன் என்று இப்படி புடிச்சிட்டு நிற்கும். மண் மயக்கம் செய்யும், மயக்கமே செய்வதில்லைங்க, மயக்கமும் செய்யும். அந்த மயக்கம் என்ன பண்ணும், இறைவனை உடத்தணும் முற்று நிற்கும். அப்புறம் மறுபடியும் நம்ம இன்ப துன்பங்களை அனுபவித்து மெல்ல மெல்ல அறிவுல மாற்றம் வரும்போதுதான் இறைவனை பற்றுகிற நினைப்பு வரும். அதனால மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவசியம் குழந்தையினுடைய கையை பாருங்க, அப்பதான் மணிவாசு சொன்ன உண்மை எவ்வளவு உணர முடியும். அவங்க ஏதோ பாடி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படி இல்ல, எவ்வளவு அருள் நிலையில பாடியவர்கள், அவங்க உண்மையைத்தான் பாடியிருக்கிறார், உண்மையும் பாடில உண்மையைத்தான் பாடியிருக்கிறார், சொன்ன அத்தனையும் உண்மை. எனவே அந்த உயிர் அப்படி இப்படி பத்து மாதத்துல வரும்போது இப்படி புடிச்சிட்டு தான் வருங்க. ஒன்பது மாசத்துல இனிமேல் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, இனிமேல் இந்த வந்துடக்கூட நினைக்கிற அந்த உயிர் பத்து மாசம் ஆச்சு, என்ன பண்ணார், தாயை துன்பப்படுத்தி கொண்டு தானும் துன்பப்பட்டுக்கிட்டு இந்த மண்ணுல வந்து பிறக்குங்க. இதாங்க பிறப்பு. நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது, நிறைய பேர் சொல்றாங்க பிறப்பு எப்படி இருக்கு, தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க, முடிவு எப்படி இருக்குது. எத்தனை பேர் பிரிகின்ற பொழுது துன்பப்பட்டு உயிர் பிரிகிறது, தொடக்கத்திலேயும் துன்பத்துல தாங்க பிறந்தோம், முடிவுலையும் துன்பம் தான் இருக்குது, இடையில மட்டும்தாங்க இன்பம் இருக்கிறதா கருதி நிற்கும். இன்பம் உண்டு எப்ப அப்படின்னு கேட்டா திருவருளை நினைந்து விட்டால் எல்லாமே இன்பம், இறப்பே இன்பம் தான். திருவருளை நினைஞ்சிட்டா, திருவருளை நினைக்கலனா இறப்பு துன்பமா இருக்கும், பயமா இருக்கும், ஐயோ போயிருமா திட்டுதே, ஐயோ செத்துருமா, செத்தா என்ன போகுது, பிறக்க போறேன் புதுசா, செத்து போறது நமக்கு என்ன புதுசா, இல்ல பிறக்கிறதான் புதுசா, செத்து செத்து தானே பிறந்துட்டு இருந்தோம், பிறவான் நிலை கிடைக்குமான்ற ஏக்கம் தாங்க நமக்கு வரணும். எனவே பெருமான்கிட்ட போய் நின்று பெருமானை எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதுலாம் ஒரு கேட்பது தவறில்லை. நீங்க அவனுக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்கும் அன்புக்கும் தேவைப்படும். ஆனா அந்த அன்பை நீங்க பெற்று விட்டா என்ன கேட்க போகணும் தெரியுங்களா, சாமி உன்னுடைய திருவடியே எனக்கு போதும், இனிமேல் பிறப்பை எனக்கு கொடுக்காது போதும் எனக்கு அப்படிங்கிற நினைப்பு, அதுதாங்க நாம பிறந்ததனுடைய மிகப்பெரிய பயன். அந்த நினைப்பு இந்த கூட்டத்திற்கு வந்து நான் சாமிட்டு அதான் கேட்கறேன்னு நாள்தோறும் அப்படின்னா நீங்கள் தவமுடையவர். எனக்கு தோணுதுங்க, இருந்தாலும் எனக்கு முன்னெடுக்கிற பிரச்சனைகள் பலவெல்லாம் இருக்குது, இதை தாண்டாம எப்படிங்க கேட்கறேன்னா தவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவ்வளவுதான். இதுதான் நம்ம இறைவன் கேட்க வேண்டிய அதிகபட்ச பயன். அதாங்க இன்னொரு தாயின் கருவுக்குள்ள கொண்டாந்து போட்டுடாத பெருமானே போதுசாமி எனக்கு அப்படிங்கிற நினைப்பு நம் நெஞ்சில வரணும். இங்க நாக்கில வர்றது இல்லைங்க, நெஞ்சில இருக்கணும். சாமியை பார்க்கும் போதெல்லாம் பெருமானே பிறவாயாக்கை பெரியவன் நல்ல சாமி உங்க திருவடியில் எனக்கு ஒரு இடம் கொடுங்க, இனி எந்த சூழ்நிலையும் எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிற நினைப்பு வந்து நம்ம உயிருக்குள்ள கலந்து உணர்வாக வெளிப்படணும். அப்படி ஒரு உணர்வு இந்த பிறப்பு உங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் பிறவியை பெற்றதின் பயனை உணர்ந்து விட்டீர்கள் என்பது பொருள். பெற்று விட்டீர்களா என்பது உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற நிலை, நாம் அதை அறிவித்து சொல்ல முடியாது. ஆனா இந்த உணர்வு வரணுங்க, இந்த பிறப்பும் இறப்பும் கடந்து நிற்கக்கூடிய நிலை, இந்த நிலை உலக வாழ்க்கையில போதும் எனக்கு அப்படிங்கிற நினைப்பு வந்து விட்டால் பிறவி கிடைக்கிறது. அங்கதான் பிறவி பெருங்கடல் கடப்பாரு, முடியாதவங்கலாம் கடக்க முடியாது, இதுதான் அடிப்படை. அதனால பத்து மாசம் ஆச்சு என்ன தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தக்க தசமதி, எனவே மகத்தக்க உரிய காலம்ங்க, மகப்பேருக்குரிய காலம். தக்க தசமதி தாயோடு தான்படும், எனவே தானும் துன்பப்பட்டு தாயையும் துன்பப்படுத்தி கொண்டு. நீங்க நிறைய பேர் பார்க்கலாங்க, பத்தாவது மாதம் உயிர் மண்ணுக்கு வரும்போது இறந்து வருகிற உயிர் உண்டு, குழந்தை உயிரோடு வந்து தாய் செத்துருவாங்க. தாயும் துன்பப்பட்டு குழந்தையும் துன்பப்படுகிறது. எப்ப? பத்தாவது மாதத்துல. பத்து மாதம் வரைக்கும் கருவுக்குள்ள உயிர் துன்பப்படுகிறது, தாயும் துன்பப்படுகிறார். அவருடைய துன்பம் வெளியில் இருக்கக்கூடிய துன்பம். ஆனா பத்தாவது மாதத்துல இந்த குழந்தை மண்ணுக்கு வரும் பொழுது தன் பெற்ற தன்னுடைய சுமந்திருக்கிற தாயை துன்பப்படுத்தி கொண்டு தானும் துன்பப்பட்டு கொண்டு, ஏன்னா ரெண்டு துன்பம் அங்க இருக்கு. அதான் தக்க தசமதி தாயோடு தான் படும். எனவே இந்த துக்கமாகிய அந்த உலகத்துல இங்கு தாயோடு தானும் துன்பப்பட்டு, தாயும் தானும் துன்பப்பட்டு, தாயும் துன்பப்பட்டு கொண்டு இந்த மண்ணில் வந்து இந்த மண் எப்படிப்பட்டதாம், துக்க சாகரம். சாகரம்னா கடலுங்க. துக்கம்னு என்ன? துன்பம் அர்த்தம். இந்த உலக வாழ்க்கை துன்பமாகிய கடல். துன்பமாகிய கடல்லதான் வந்து பிறந்திருக்கிறோம். ஆக மண்ணுலக வாழ்க்கையில வந்து பிறக்கக்கூடிய நிலையை இங்க அவ்வாறு குறித்திருக்கிறார். அப்ப துன்பம் அப்படிங்கிற ஒன்றை சொல்லியிருக்கிறார். ஆக மிகுதி குறித்ததுனால துன்பம்ங்கிறார். இந்த உலகத்துல இன்பமும் உண்டு, ஆனா பெரும்பாலும் எல்லாரும் அது இன்பம் யாருக்கு? இறைவனை உணர்வோர்களுக்கு தாங்க இந்த பிறவி இன்பமானது. இறைவனை உணராதவர்களுக்கு அது இன்பமானது அல்ல. அதனால இங்க பெரும்பான்மையானவர்கள் இப்படி இல்லை என்பதனால இந்த உலகத்தை துக்க சாகரம் என்று குறிப்பிடுகிறார். எனவே துக்க சாகர துயரிழை பிழைத்தும், எனவே துக்க சாகரமாகிய அந்த துயரத்திலிருந்து பிழைத்தல் அப்படிங்கறத இங்க குறிப்பிட, துக்க சாகர துயரிழை பிழைத்தும். எனவே இந்த துன்பமாகிய கடலை நீந்தி கடத்தல் வேண்டும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கிறார்.